ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. அதில் சுவாமி வித்யாரண்யர் அருளிய 6வது அத்தியாயத்தில் சித்திர தீபம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நேற்றைய வகுப்பில் வந்து 166 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இன்றைக்கு நம்ம 167 பார்த்துடலாம். ஆக்சுவலாக 167 வந்து நேற்று நம்ம தொடங்கினோம், ஆனால் அது இன்கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் டைம் இல்லாமல். இப்போ இன்றைக்கு மீண்டும் அதை அப்படியே தொடருவோம். ஸ்லோகம் 167, சித்திர தீபம். த்வித்ரி ஆந்திரத்வ கட்சானாம் தர்சனே அபி அயம் அந்தரகா ந வீட்சதே ததகா யுக்தி சுதிப்பியாம் ஏவ நிர்ணயகா. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இப்போ 2 அல்லது 3 உள்ளார்ந்த நிலைகள் வரை காண முடிந்தாலும், அதாவது எது அது, அந்த நூல் இருக்கு இல்லையா, அந்த நூல் வந்து ரொம்ப நுண்ணியதாக போகும்போது மெல்லிய இலைகள், மெல்லிய இலைகள்லேருந்து தான் நூல் உருவாகும். சரி, அந்த மெல்லிய இலைகள் எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தா பஞ்சு இல்லையா, அது மாதிரி ஒரு 3 உள்ளார்ந்த நிலைகள் வரை காண முடிந்தாலும், அதற்கும் அப்பாற்பட்ட அந்த பரம உள்ளார்ந்த உண்மையை நேரடியாக நம்ம பார்க்க முடிவதில்லை, நமக்கு புலப்படுவதில்லை. ஆகையால் அதை பற்றி உறுதியான முடிவு யுக்தியாலும் ஸ்ருதியாலும் மட்டுமே செய்யப்பட வேண்டும் அப்படின்ட்டு இந்த 167வது ஸ்லோகத்தில் வித்யாரண்யர் சுட்டி காட்டுறார். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணுங்க, அதாவது யுக்தி ஸ்ருதி இந்த 3 நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. பிரமாணம் வந்து யுக்தி ஸ்ருதி அனுமானம், இந்த 3 வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இங்கே பிரத்யட்ச பிரமாணம் அனுமானம் இந்த மாதிரிலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் நம்முடைய வகுப்புகளில். இப்போ இங்கே வந்து இவர் என்ன சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் 167 அப்படின்னா, இப்போ ஒரு நுண்ணியமான விஷயத்தை நீங்கள் என்ன இருக்கு என்ன இருக்குன்னு தேடிக்கிட்டே போனீங்கன்னா உங்களால் ஓரளவுக்கு தான் உள்ளே போக முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. அப்போ அதுக்கு மேலே நீங்கள் உள்ளே போகணும்னா அது யாருடைய உதவி தேவைப்படுது? புத்திசாலித்தனம் இருக்கிற மாணவனாக இருக்கணும் முதல்ல. அப்புறம் அந்த மாணவன் குருவை போய் அணுகும்போது குரு சொல்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த குரு எங்கிருந்து எடுத்து சொல்வார்? சாஸ்திரம், ஸ்ருதியிலிருந்து, வேதத்திலிருந்து எடுத்து சொல்வார். அப்போ அந்த வேதத்தில் அவர் எடுத்து சொல்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய அந்த யுக்திபூர்வமான புரிதலுக்கும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு சாதகனால தான் இதுக்கு மேலே நுண்ணிய பகுதிக்குள்ளே போக முடியும். எல்லாராலும் அந்த மாதிரி நுண்ணிய பகுதிக்குள்ளே போக முடியாது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ திவித்ரி ஆந்திரத்வா அப்படிங்கிற வார்த்தை போடுறார். அதாவது இங்கே 2 அல்லது 3 அந்த நிலைகள் என்பது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை மட்டும் குறிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது பிரத்யட்சமாக நம்ம ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு எல்லை இருக்குது, அதுக்கு மேலே எல்லை கடந்த நிலை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. அது நான் நேற்று உங்களுக்கு எல்லாம் இந்த ஸ்லோகத்தை அடிப்படையை வச்சு எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்தேன். எப்படி கொடுத்தேன்னா, இப்போது அந்த குருஜி வந்து என்ன பண்ணுறாரு, சிஷியன்கிட்ட போய் ஒரு ஆலம்பழத்தை எடுத்துகிட்டு வந்தாரு. அவன் ஆலம்பழத்தை கொண்டு வந்த உடனே அது ரெண்டாக உடையினாரு, ரெண்டாக உடைச்சான், அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்கும்போது நிறைய விதைகள். அப்புறம் அந்த விதையில் ஒன்று எடுத்து ரெண்டாக உடையினாரு, அந்த விதையை ரெண்டாக உடைச்சி அதுக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னா, இன்னுமே உடச்சிக்கிட்டு போகும்போது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக துண்டு துண்டாக அந்த விதையை நறுக்க நறுக்க கடைசியில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறான். அப்போ அந்தளவுக்கு ஒரு நுண்ணிய விஷயத்துக்குள்ளே போகணும் இல்லையா. அப்படியே நம்ம போக 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 அது எப்படி கண்ணுக்கு தெரிஞ்சு தானே பண்ண முடியும், பிரத்யட்சமாக நம்முடைய அனுபவத்தில் கண்ணுக்கு தெரிஞ்சு செய்யலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு, ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான். ஒரு பிரத்யட்சமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம புலன்களுக்கு உட்பட்ட எல்லை வரைக்கும் தான் போக முடியும், அதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது இல்லையா. அப்போ அதுக்கு மேலே போகிறதுக்கு நமக்கு இந்த புலன் கடந்த, இந்த புத்திசாலித்தனத்தை கடந்த ஒரு உயர் பரிமாண அறிவினுடைய சப்போர்ட் நமக்கு தேவைப்படுது. அப்போ அந்த உயர் பரிமாண அறிவு தான் யாரு, சாஸ்திரமோ சத்குருவோ. அப்போ அவங்க மூலமா நமக்கு இந்த விஷயங்கள் உள்ள போச்சு அப்படின்னா, இதுக்கு மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் தீவிரமாக உள்ள ஆராய்வதற்கு நமக்கு சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இங்கே வித்யாரண்யர் வந்து அந்த பூர்வ பட்சிக்கு சொல்கிறாரு, நீ வந்து அந்த 3 நிலைகளை தாண்டி அந்த பரம உள்ளார்ந்த உண்மையை நீ பார்க்கணும்னா, அது ஓரளவுக்கு தான் உன்னுடைய பவுண்டரிக்கு உட்பட்ட அளவுக்கு தான் நீ பார்க்க முடியும், உன்னுடைய புலன்கள் அடிப்படையில், மனதின் அடிப்படையில் தான் நீ அதை பார்க்க முடியும்ப்பா. அதுக்கு மேல உனக்கு புலப்படலைன்னு நீ சொல்றேன்னா அது நியாயம்தான், அதுக்கு மேல உனக்கு புலப்படாது. அப்ப நீ அதுக்கு என்ன உறுதியான முடிவு எடுக்கணும்னா, யுக்திபூர்வமா விசாரணை பண்ணக்கூடிய சாஸ்திரத்தினுடைய வேதத்தினுடைய பிரமாணத்தையும் எடுத்துக்கணும். அப்ப யுக்தி ஸ்ருதி இந்த இரண்டும் உனக்கு உதவ வேண்டும், இல்லைன்னா நீ இதுக்கு மேல கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல தெளிவாவே சொல்லிடுறாரு. அதுதான் நம்ம இப்ப வந்து துணியிலிருந்து அந்த நூலுக்கு போகலாம், நூல்ல இருந்து அந்த மெல்லிய இலைகளுக்கு போகலாம், அந்த மெல்லிய இலைகள்ல இருந்து அது எங்கிருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா பஞ்சு, பஞ்சுக்கு போகலாம். அந்த பஞ்சு எங்கிருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பருத்தி செடியிலையோ அல்லது இளவம் பஞ்சு மரத்திலேயோ இருந்து பஞ்சு எடுக்கலாம். ஆனா அந்த பஞ்சு எங்கிருந்து வந்தது, பூமியிலிருந்து ஒரு மரமோ ஒரு செடியின் மூலமாவோ பஞ்சு வந்தது. அப்போ அந்த பூமி எங்கிருந்து வரும்போது நமக்கு புரியல. அப்ப அதுக்கு மேல நாம ஆராய்ந்து பார்க்கணும்னா அதுக்கு மேல நுண்ணிய விஷயங்கள் இருக்கு இல்லையா. இப்ப பூமி வந்ததுன்னா பூமி எதனால ஆனது, மண்ணால் ஆனது. அப்ப இந்த மண்ணு நீரு அப்புறம் இந்த காற்று எல்லாம் பார்க்கும்போது பஞ்சபூதங்களா இருக்கு. அப்ப இந்த பஞ்சபூதங்கள் எங்கிருந்து வந்ததுன்னு அப்படியே கொஞ்சம் ஆராயணும். அப்ப இப்படியே போனா அந்த உண்மை பொருள் எதுவோ எங்கிருந்து எல்லாம் வெளிப்பட்டதோ அந்த இடத்துக்கு போவோமா. அங்க மற்றவர்கள் எல்லாம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, அது கண்டுபிடிக்கவே முடியலைங்க, அது சூன்யம் அப்படின்டுவாங்க. ஆனா நாம இந்த அத்வைத வேதாந்த சாஸ்திரத்தோட உதவியோட பார்க்கும்போது அதுதான் அறிவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இதுதான் இங்க சனாதன தர்மத்தினுடைய மிக உயர்ந்த சிறப்பு. இந்த சிறப்பு வந்து இவ்வளவு பெரிய உயரிய சிறப்போடு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த பாடத்திட்டங்கள் படிக்கிறவங்களுக்கு தான் புரியும். எல்லாருக்கும் சனாதன தர்ம ரிஷிகளுடைய பெருமை தெரியாது. அப்படி தெரியாதனாலதான் அவன் என்ன சொல்றான், சனாதன தர்மத்தை கொசு நசுக்கிற மாதிரி நசிக்கிடுவேங்கிறான் ஒருத்தன். சனாதன தர்மத்தை வந்து கொசு நசுக்கிற மாதிரி நசிக்கிடணும், டெங்கு மலேரியா கொசு எல்லாம் கொல்ற மாதிரி இந்த சனாதன தர்மத்தையே கொண்டுடணுங்கிறான்னா முடியுமா? யோசனை பண்ணி பாரு. ஏன்னா சனாதன தர்மம் என்ன, அது என்றும் அழியாதது. சனாதனம் அப்படின்னாலே அது ரொம்ப பழமையானதுன்னு அர்த்தம். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றுச்சு அது? உண்மையிலே சனாதனம்னா என்ன, அது ஆத்மா, பிரம்மம் அல்லவா? அப்ப அந்த அந்த இடத்துக்கு போய் அதை அழிக்க முடியுமா நம்மளால? அதை அழிஞ்சா இவனே இருக்க மாட்டானே, அது இருக்கிறதுனாலதான் இவனே இருக்கிறான். அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், புரியாம அந்த சனாதன தர்மம்னா ஏதோ மதம் போல் இருக்குங்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா இங்க சனாதன தர்மம் என்பது சனாதனம் என்றால் என்றும் அழியாத தர்மம், அதுதான் பிரம்மம், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க தேடிக்கிட்டே போனீங்கன்னா அழியாத பொருளை அடைஞ்சிடுவீங்க. அப்ப நீங்க என்றென்றும் அழியாத சாஸ்வதமாய் சத்தியமாய் நித்தியமாய் நிதர்சனமாய் நிர்மலமாய் எப்போதும் இருப்பீர்கள் என்பதை இங்க வேதம் ஆணித்தரமாக நமக்கு சுட்டி காட்டும். அததான் இந்த ஸ்லோகத்துல தர்சனே அபி அப்படிங்கிறாரு. அதாவது கண்ணால் காண்பது அல்லது ஒரு புற கருவிகளை வைத்து கொண்டு ஆராய்வது அல்லது அறிவியல் முன்னேற்றத்தை கொண்டு ஆராய்ச்சி செய்வது, இது எல்லாமே ஒரு வரம்புக்கு உட்பட்டு தான் செய்ய முடியும். ஆனா இதெல்லாம் கடந்து அந்த அறிவு பேரறிவு நிலை அப்படிங்கிறது அதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம பவுண்டரிக்குள்ள போகவே முடியாது. ஏன்னா நாம ஒரு எல்லைக்குள்ளதான் நம்ம டிராவல் பண்ண முடியும். அது பிரத்யட்சம்ங்கிற நம்முடைய கண்ணுக்கு தெரிஞ்ச நம்ம புலன்களுக்கு புரிஞ்ச அல்லது நம்ம மனம் எட்டக்கூடிய அந்த அளவு தான் நம்ம இந்த விஷயத்தை ஆராய முடியுமே தவிர, மனங்களுக்கும் புலன்களுக்கும் அப்பாற்பட்ட அந்த அறிவை போய் இந்த புலனையும் மனசையும் வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. அதனாலதான் இங்க புலன்களுக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்டது அப்படின்ட்டு ரிஷிகள் சொல்றாங்க. அயம் அந்தர நா வீட்சதே அப்படிங்கிற வார்த்தையை போடுறாரு. அந்த பரம காரணமான பிரம்மம் இருக்கு, அது வந்து சாதாரண புலன்களால் காணக்கூடிய பொருள் கிடையாதுப்பா, ஏனென்றால் அது காணப்படும் அனைத்திற்கும் ஆதாரம்ப்பா அப்படிங்கிறாரு. அப்ப இங்க எல்லாம் எதெல்லாம் பாக்குறீங்களோ அதெல்லாம் அது இருக்கிறதுனாலதான் தெரியும். அந்த சுய அறிவு இல்லாட்டி உங்களுக்கு என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியாது. அப்ப இங்க பார்க்கு இடம் எல்லாம் அதுவே இருக்கு, ஆனா அதை பார்ப்பதும் அதுவே தான். அப்ப அதனுடைய அதிஷ்டானத்தில் தான் இங்க எல்லாம் இருக்கிறது என்பதை நாம் இங்க நேற்றைய வகுப்புல புரிய வச்சேன். அது எப்படி புரிய வச்சேன்னா, கண்ணாடியில நம்ம உருவத்தை பாக்குற மாதிரி அந்த அறிவு வந்து தன்னுடைய உருவத்தை அறிவுல பாத்துக்கிட்டு இருக்கு, சுய அறிவுல பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப பார்க்கும் இடம் எங்கும் அதுவே இருக்கு. இப்ப நம்ம பார்வைக்கு தான் நம்ம இதை பார்த்தா என்னங்க, இது நாய் மாதிரி தெரியுது, இது என்னங்க பேய் மாதிரி தெரியுது, நாம வேணா சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா அந்த நாயும் பேயும் எல்லாம் எங்க இருக்கு, எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கு, இந்த ஒரே ஈஸ்வர நிகழ்வுக்குள்ளதான் இருக்கு. அதை பிரிச்சு பார்க்கறது மைண்டு, ஆனா எல்லாம் ஒண்ணுதான்னு உணர்றது அறிவு. அப்ப அந்த அறிவு நிலையில இங்க அப்படி பிரிச்சு பார்க்கவும் முடியாதுங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அப்படிதான் இங்க வந்து சாஸ்திரம் புரிய வைக்குது. அது பார்ப்பவருடைய மனப்பான்மையை பொறுத்து தானே. அதுதான் நம்ம உங்களுக்கு எப்படிலாம் புரிய வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ சாதாரணமாக நீங்கள் வீட்டுக்கு வரீங்க வாங்க அப்படின்னு உங்களை வரவேற்கிறது எதன் நிமித்தம், அந்த உள்ள இருக்கிற உணர்வின் நிமித்தம், அந்த உயிரின் நிமித்தம் ஒரு மரியாதை வாங்க அப்படின்ட்டு மரியாதை கொடுக்குறோம். அப்புறம் உங்களை பார்த்தா அந்த முழு உருவமா இருந்தா ஓகே, ஆனா இதுவே உங்களுக்கு உடம்புல இருந்து ரத்தம் எல்லாம் ஒழுகி உள்ள இருக்கிற செல்கள் எல்லாம் வெளியே தெரியற மாதிரி வந்தீங்கன்னா பயந்துகிட்டு போடுவோம் இல்ல. அப்ப நம்ம உடம்புல இருந்து ஒவ்வொரு உறுப்புகளையும் தனித்தனியா பிரிச்சு எடுத்தா மதிப்பே இல்லை நமக்கு. அதாவது குடல் தனியா, எலும்பு தனியா, மஜ்ஜ தனியா, ரத்தம் தனியா பிரிக்க முடியா? இந்த ஒட்டுமொத்த உடம்ப யாராவது மதிப்பாங்களா? எல்லாம் தனித்தனியா எடுத்து போட்டு கசாப்பு கடை மாதிரி வச்சு பாக்குற இடம் எங்க தெரியுமா? இந்த மருத்துவ படிப்பு படிக்கின்ற மாணவர்கள் கிட்ட போய் பாத்தீங்கன்னா எல்லாம் அறுத்து போட்டு இது குடலுங்க, இது எலும்புங்க, இது கிட்னிங்க, இது லிவருங்கன்ட்டு பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி தனித்தனியா பார்க்குற உறுப்புகள் மாதிரி நம்ம உடம்பை வச்சுக்கிட்டு எங்கேயாவது வெளியே போனால் என்ன ஆகும்? எல்லாம் பயந்துட மாட்டாங்களா? அப்போ ஒரே உடம்புக்கு தான் மரியாதை கொடுப்போம். அங்கே உள்ளூர் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அந்த நிலை உங்களுக்கு எதோட கம்பேர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஈஸ்வரன் நிகழ்வு அப்படி தான் இருக்கு. இப்போ இந்த ஈஸ்வரன் உடம்புக்குள்ள கிட்னி, லிவரு, எலும்பு, மஜ்ஜான்ட்டு இருக்கிற மாதிரி நமக்கு இந்த உடம்புகள், பல உடம்புகள் அவன் உடம்புக்குள்ள இருக்கு. இப்போ இந்த ஈஸ்வர உடல் என்ற இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உடல் இருக்கு. எறும்புக்கு ஒரு உடல், யானைக்கு ஒரு உடம்பு, நமக்கு ஒரு உடம்புன்ட்டு. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது யானை, இது பூனை அப்படின்னு பிரித்து பார்க்கலாம். ஆனால் ஈஸ்வரன் எல்லாமே எனக்குள்ளே தான் வச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறான். அவன் யானையும் நான் தான், பூனையும் நான் தாங்கிறான். ஆனால் அது நமக்கு புரிய மாட்டேங்குது இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம், இது வேற அது வேறுங்க, இது யானை அது பூனை அப்படின்னு நாம் தான் மாற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது இப்போ எப்படி நம்ம சயின்ஸ் படிச்சுட்டு இது லிவரு அது லங்ஸ் அப்படிங்கிறோம். அப்போ இது லிவர் அது லங்ஸுங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் இங்கே அறிவியல் படிச்சுட்டதுனால, அதாவது மருத்துவ அறிவியல் வந்துட்டதுனால பிரித்து பார்க்குற புத்திசாலித்தனம் வந்துருச்சு. ஆனால் ஒரு சராசரி மனிதன் வந்து நம்மளை பார்த்தா வாங்க லிவர், வாங்க லங்ஸ் அப்படின்னா கூப்பிடுவான், வாங்கன்னு தான் கூப்பிடுவான். அப்போ எதுக்கு மரியாதை கொடுக்குறான்? ஒட்டுமொத்த உடம்புக்கு தான் கொடுக்குறான். அப்போ உள்ள இருக்கிற லிவருக்கோ, லங்ஸுக்கோ, எலும்புக்கோ எந்த மரியாதையும் கிடையாது. அப்போ அது மாதிரி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் யானையாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், எறும்பாக இருக்கலாம், ஆனால் எல்லாம் ஈஸ்வரன் இருக்கிறதுனால ஒரு மரியாதை இருக்குது. இல்லைன்னா இங்கே மதிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்படி புரிஞ்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஏன்னா உதாரணமெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கணும் இல்லை, அதுக்காக இப்படிலாம் கொடுத்துட்ருக்கோம். அப்போ என்ன இதிலிருந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது இருக்கின்ற ஒரே சைத்தன்யம் வந்து பிரதிபிம்பிக்கின்ற உபாதிகள் மாறலாம், உடல்கள் மாறலாம், ஆனால் அறிவில் எந்த மாற்றமும் இல்லை இல்லையா? அப்போ அந்த ஒரே பொருள் தான் எல்லாமே இருக்குது. அது பிரதிபிம்பிக்கின்ற ஊடகங்கிற மனதில் இப்படி பலவாறாக தெரிகிறதுனால நம்ம ஏதோ பல உடம்பு இருக்குங்கிற மாதிரி நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். அது என்னன்னா, நம்ம ஏதோ அதை பெரிய ஒரு அறிவாளிங்கிற மாதிரி உடம்பை பிரித்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு சாதாரண மனிதன் நம்மளை பார்க்கறதுக்கும் ஒரு டாக்டர் வந்து நம்மளை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. டாக்டர் நம்மளை பார்த்த உடனே இவருக்கு லங்ஸ் இப்படி இருக்குமா, லிவர் அப்படி இருக்குமா, வயிறு இப்படி இருக்குமா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் உள்ளுறுப்புகளை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நாம் வந்து ஒரு முழு உருவத்தை பார்ப்போம். அப்போ இது மாதிரி பார்வை வந்து அவங்கவங்க மனப்பான்மையை சார்ந்து இருப்பது போலவே இங்கு உலகமும் அப்படித்தான் அவரவர்கள் மனப்பான்மை சார்ந்து இருக்கிறது என்பது இங்கே சொல்கிறாரு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனப்பான்மையில் வாழ்கிறாங்க இல்லையா? அப்போ அவங்க எண்ணம் எப்படியோ அப்படி தான் இந்த உலகம் விரியும். அங்கே தான் மனிதனுக்கு மனிதன் மாறுபாடுகளை பார்க்க முடியுது, எண்ணம் போல வாழ்க்கையும் இருக்கிறத பார்க்க முடியுது. அதை சொல்லிட்டு ததோ யுக்தி ஸ்ருதி யாமேவ நிர்ணயகாங்கிறாரு. அதாவது இந்த ஸ்லோகத்திலேயே அந்த பிரம்மத்தை பற்றிய அறிவு இரண்டு ஆதாரங்களால் நிறுவப்படுகிறது. ஒன்று வந்து வேதம், அந்த பிரம்மத்தை நேரடியாக வேதம் மட்டும்தான் காட்டி கொடுக்கும். இன்னொன்று யுக்தி வேணும். யுக்தின்னா அந்த வேதத்துக்கு எதிராக இல்லாம தர்க்கம் செய்யக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் தேவைப்படுது. அந்த புத்திசாலித்தனத்தை வச்சு தான் இந்த வேதத்தை படிக்கும் போது நமக்கு வர்ற சந்தேகங்கள் எல்லாம் நம்ம கேட்டு கேட்டு தெளிவடைஞ்சி, ஓ இதைத்தான் சொல்ல வந்திருக்காங்க, அப்போ நானும் ஈஸ்வரனும் வேறு வேறு இல்லைங்கிறது இந்த அடிப்படையில் தான் சொல்ல வராங்க. நாம் அது தெரியாமல் அது எப்படிங்க கடவுள் நானாயிட முடியும், எங்க அவர் ஈஸ்வரன் இந்த உலகத்தை படைச்சாரு, நீ உலகத்தை படைச்சு காட்டு அப்படின்னு நம்மக்கிட்ட சண்டைக்கு வர்றவெல்லாம் இருக்கிறான் இல்லையா? அவன் என்ன பண்ணுவான், அந்த ஈஸ்வரன் மாதிரி நம்ம சொன்ன உடனே அது எப்படி நீ ஈஸ்வரனை ஒன்றாயிடுவேன், இந்த பிரபஞ்சத்தையே ஈஸ்வரன் தான் படைச்சிருக்கான், நீ பிரபஞ்சத்தை படைக்க வேண்டாம், இப்போ எனக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை வரவழைச்சு காட்டு அப்படிங்கிறான். அப்போ எலுமிச்சை பழத்தை உண்மையில நம்மளால் வரவழைக்க முடியுமா? வரவழைக்க முடியாது. அப்ப நீ சக்தியே இல்லை, நீ எந்த வகையில ஈஸ்வரன் சொல்ற அப்படின்ட்டு நம்ம கிட்ட சண்டைக்கு வரான். அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், அவன் என்ன மாதிரி எதிர்பார்க்கறானா அப்படி இல்லையே இங்க நிலைப்பாடு. ஆனா அவன் சிலர் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, அந்த மாதிரி மக்களையும் திருப்தி படுத்துற வாங்க அப்படின்ட்டு எலுமிச்சை பழத்தெல்லாம் வரவழைக்கிறான் பாருங்க. ஏன்னா சிலருக்கு வந்து இந்த மாதிரி குதர்க்கமா கேள்வி கேட்டா உண்மையா இருக்கிறவன் என்ன சொல்லுவான், உண்மையிலேயே அப்படிலாம் எலுமிச்சம்பழம் வரவழைக்க முடியாதுங்கன்னு ஓப்பனா ஒத்துக்குவான். ஆனா இவன் என்ன சொல்றான், அவனுக்கு என்ன எலுமிச்சம்பளம் தானே வேணும், வா அதையும் வரவழைச்சு தரேன், ஆனா முன்னாடி ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கட்டிட்டு வந்துடுவ, அப்பதான் நீங்க உள்ள வந்தோட எலுமிச்சம்பளத்தை பார்க்க முடியுமா. அப்ப இது மாதிரி ஒரு கூட்டம், அதுக்கு பணம் கட்டி கியூல் நிக்குதுங்க. அப்புறம் போனவொடனே அந்த சாமியார் பாருங்களேன், இப்படி ஜி பும்பம் பாரு கையில எலுமிச்சம்பளம் வந்துடும், உடனே நம்ம கையில எலுமிச்சம்பளத்தை கொடுத்துருவார். அவருடைய மகாசக்தியில அந்த எலுமிச்சம்பளத்தை வாங்கிட்டு போய் நான் வீட்டுல வச்ச உடனே எனக்கு எல்லா சௌரியம் வந்துடும் அப்படின்னு அவன் நம்புறான். அப்ப இது மாதிரி அந்த மூடர்களுக்கும் சிலர் வந்துடுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த மூடத்தனமா வாழ்றதுனாலதான் அந்த நஷ்டமும் வரும், அது ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல, அது இயற்கை அப்படித்தானே வச்சிருக்கும். இப்ப ஒரு மிருகம் வாழ்ற வாழ்க்கைக்கும் நாம வாழ்ற வாழ்க்கைக்கும் எங்க வித்தியாசம் இருக்குன்னு சொல்றீங்க, நினைச்சு யோசனை பண்ணி பாருங்க. மைண்ட்ல தான் வித்தியாசம் இருக்கு. அந்த மிருகம் வந்து சுயமா சிந்தனை பண்ணி புத்திசாலித்தனமா வாழ தெரியாது, அதனால அது நல்லது கெட்ட தெரியாம சிலதுல போய் சிக்கிக்கும் கஷ்டப்படும். ஆனா நாம அப்படி இல்லை, நமக்கு பகுத்தறிவு வளர்ந்துருக்கிறதுனால எது நல்லது எது கெட்டதுன்னு விசாரணை பண்ணி விவேகத்தால விழிச்சுக்கணும் இல்ல. ஆனா அந்த விழிப்பு வராத மனிதர்களையும் நம்ம பாக்குறோங்க, கூட்ட கூட்டமா சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் எந்த லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்த்துவீங்க? மனிதனா இருக்கு அவ்வளவுதான், மனசு டெவலப் ஆகவே இல்லை. அந்த யுக்தி பூர்வமா இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இங்க வேலை இருக்குங்க, அதாவது சொன்னா புரிஞ்சிக்கக்கூடிய புத்திசாலித்தனம் கண்டிப்பா இருக்கணும், வேதத்தை பிரமாணமா எடுத்துக்கணும். வேற அவன் சொல்றான் அப்படின்னு கதை விடுறதெல்லாம் எடுத்தீங்கன்னா நீங்க கடை தர முடியாது. அப்ப இங்க என்ன உண்மைங்கிறத இங்க வித்யாரண்யர் வெளிப்படையாவே சொல்லிடுறாரு. இங்க வந்து நீங்க இதுக்கு மேல நீ இதை டெவலப் பண்ணணும், இந்த உண்மையை நீ உணர்ந்துக்கணும், இன்னும் கொஞ்சம் நுண்ணிய விஷயத்துக்குள்ள சூட்சமான விஷயத்துக்குள்ள நான் போய் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா நீ அறிவியல் கருவியாலும் கண்டுபிடிக்க முடியாது, நீ அறிவியலே படிச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது, அதெல்லாம் புறத்துல இருக்கக்கூடிய அறிவு. ஆனா இங்க நீ அகத்துக்குள்ள பார்க்கணும், உன்னுடைய சுய அறிவை பிடிக்கணும், அப்ப அது மிக மிக நுண்ணிய விஷயம், அப்ப உள்ள கடந்து போ, அது கடவுள் தன்மை அப்படின்றத இங்க ரிஷிகள் காட்டி கொடுக்கிறது தான். அந்த யுக்தி பூர்வமாகவும் ஸ்ருதியின் மூலமாகவும் மேற்கொண்டு நம்ம அந்த நுண்ணிய விஷயங்களை அணுகலாம் அப்படின்ட்டு இங்க வித்யாரண்யர் இந்த செயல சொல்றாரு. அப்ப இங்க வேதாந்தம் அப்படின்னு நீங்க இந்த அத்வைத வேதாந்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே புத்திசாலிகளுக்கான பாடங்க, இது வந்து குருட்டு நம்பிக்கை கிடையாதுங்க அத்வைத வேதாந்தம். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க எந்த சாஸ்திரங்களை படிச்சாலும் ஒரு குருட்டு நம்பிக்கையில படிச்சுக்கலாம், அது வந்து சரி இப்படி பண்ணா ஏதோ கிடைக்குமா அப்படி பண்ணா ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போட அந்த சாஸ்திரங்களை படிச்சுக்கிட்டு அது பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கலாம். ஆனா இங்க அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லும்னா அப்படியெல்லாம் எந்த ஆசை வார்த்தையும் காட்டாது, எந்த ஒரு குருட்டு நம்பிக்கையும் முன்னிறுத்தாது, வெளிப்படையா உடச்சி இதுதான் விஷயம் அப்படிங்கிறத டைரக்டாவே சொல்லும். ஏன்னா அது எடுத்த உடனே ஒரே வார்த்தை பாருங்களேன், தத்துவமசி, நீ தான் அதுன்னு சொல்லிடுது, அது அடிச்ச மாதிரி சொல்லிடுது. ஆனா நம்மளால அதை ஏத்துக்க முடியலங்கிறதுனால இவ்வளவு விசாரணைகள் நம்ம செய்ய வேண்டியிருக்கு, இவ்வளவு தூரம் படிக்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த உண்மையை நம்ம உணர்ந்தா இதற்கு மேல் ஒரு உயர்ந்த விஷயம் இது வரைக்கும் வரவே இல்லை, வரவும் வராது. ஏன், இதை சொன்னதே அந்த இருப்பே சொல்லியிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு மொபைல் போன் வாங்கினீங்கன்னா அதுக்கு எப்படி ஒரு மேனுவல் கொடுக்குறானோ ஆப்ரேட்டிங் மேனுவல், அது மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு அந்த வேதம் தான் பிரமாணமா அது கொடுத்துருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதை முனிவர்களும் ரிஷிகளும் முன்னிறுத்ததையும் இங்க பார்க்க முடியுது. அப்ப இந்த ஸ்லோகம் வந்து வேதாந்தத்தின் பிரமாண தத்துவத்தை மிக அழகாகவே விளக்குகிறது என்று பார்க்கிறோம். எந்த அடிப்படையில் அப்படின்னா, இப்ப பிரத்யட்சம் அப்படின்னா நேரடி அனுபவம் இல்லையா, அது வந்து புலன்களால் அறியக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படும். அதே மாதிரி அனுமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அனுமானம்னா என்ன, அதாவது இப்ப எங்கேயோ ஒரு புகை வந்துகிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல நெருப்பு இருக்கலாம் அப்படின்னு ஒரு அனுமானத்துல நம்ம முடிவு பண்ணலாம். இல்ல ஒரு இடத்துல வந்து மழை பெஞ்சிருக்கு, அங்க மண் வாசனை அடிக்குது, மண் வாசனை நமக்குள்ள வந்த உடனே எங்கேயோ மழை பெய்யுது போல் இருக்கு அப்படின்னு ஒரு அனுமானத்துல அறியலாம். இதெல்லாம் வந்து ஒரு அனுமானம் சம்பந்தப்பட்ட விஷயம், நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போகணுங்கிறது கிடையாது. நீங்க வந்து மழை பெய்யுற இடத்துக்கு போகவே வேண்டாம், மண் வாசனை வந்தாலே எங்கேயோ மழை பெய்யுது, அந்த சாரல் பட்ட உடனே அந்த மண்ணுடைய வாசனை அழகா வருதுன்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி எங்கேயோ மலை மேல புகை வந்துகிட்டு இருக்கு, நீங்க மலை மேல ஏறி போய் அங்க நெருப்பு எரியுதான்னு பார்க்க வேண்டாம், கீழே இருந்துகிட்டு அந்த புகையை பார்த்துட்டு கண்டிப்பா அங்க நெருப்பு ஒத்திக்குச்சு அதனாலதான் புகை வருது அப்படின்னு கீழே இருந்தே சொல்லலாம். அப்ப இந்த அனுமானம் இருக்கு, பிரத்யட்சம் இருக்கு, இதையெல்லாம் கடந்து ஸ்ருதி இருக்கு, அப்ப இந்த வேதம் இருக்கு. அப்ப வேதம் என்பது புலன்களாலும் அனுமானத்தாலும் அறிய முடியாத பிரம்மத்தை அறிவிப்பதற்காக வந்திருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்ப நீங்க இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், இப்ப கடவுளை காட்டி கொடுங்க, நான் கடவுளை தேடி அப்படின்னு ஒருத்தர் கிளம்புறாருன்னு வச்சுக்கீங்களேன், இது உண்மையா கடவுளை தேடுறவங்களுக்கு நான் சொல்றேன், நான் வெளிப்படையா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தரேன். உண்மையா கடவுளை தேடி போறவங்க இந்த வேதத்தை கையில் எடுக்காம கடவுளை கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. ஏன்னா நான் அப்படிதான் தேடினேன். என்னுடைய வாழ்க்கை 11-12 வயசுலேயே தொடங்கிடுச்சு நான் கடவுளை தேடுறது. அப்போ நான் கடவுளை தேடும் போது விநாயகர் பூஜை, டெய்லி கணபதி பூஜை எல்லாம் பண்ணுவேன். கணபதிக்கு வந்து டெய்லி அபிஷேகம், பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் எல்லாம் பண்ணி விக்கிரகம் வச்சு எல்லாம் பண்ணி பூஜை பண்ணுவேன். அப்புறம் கணபதியை விட அவங்க அப்பா பெட்டர் போல் இருக்கு, சிவலிங்கம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னார். எங்க கணபதியை விட சிவன் தானேங்க பெரியவர், இவர் வந்து கொஞ்சம் மகன் தானே அப்படின்னாங்க. அப்படிங்களா, அப்ப சரிங்க, அப்ப சிவபெருமானே நான் வழிபடுறேன் அப்படின்ட்டு சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டேன். சிவபூஜை, சிவபூஜையை விடாம பண்ணுவேன் டெய்லி சிவபூஜை. அதே தான் சேம், பால் ஊத்துறது, தேன் ஊத்துறது, சந்தனம் ஊத்துறது, எல்லாம் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு பூஜை பண்ணி அலங்காரம் பண்ணி ஜபம் பண்ணி தவம் பண்ணி உட்காந்து முடிக்கும். இப்படி அதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும் டெய்லி காலையில பூஜை. அப்போ இது மாதிரிலாம் பண்ண பண்ணவும் ஒரு திருப்தி இல்லை பாருங்களேன், மனம் தேடுது, இதில் ஏதோ இல்லை, இதில் ஏதோ இல்லை, அடுத்தடுத்து ஏதோ இருக்குது. அப்போ என்ன, இந்த பிறவி நம்ம முடிக்கணும்னா இதை கடந்து எங்கேயோ போகணும்னு மட்டும் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்போல்லாம் நான் வேதமெல்லாம் படிக்கவே இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது. உண்மையிலேயே சொல்ல போனால் நான் அப்படிலாம் பெரிய வேதம் படித்த பண்டிதனோ பெரிய ஆளோ அப்படிலாம் கிடையாது. என்னுடைய சுய விஷயத்தையே உங்களுக்கு சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன். அப்போ ஏதோ நான் பயங்கரமாக படிச்சுட்டம் போட்டுருக்கு, சின்ன வயசுலேயே வேத பாடசாலையில் சேர்ந்து படிச்சுட்டம் போட்டுருக்குலாம் நினச்சிக்காதீங்க. அந்த தேர்தலுடைய ஆழம் என்ன பண்ணது, என்ன ஒரு சிவபக்தனா மாத்தி தேவாரம் திருவாசகம் எல்லாம் படிச்சாலும் எங்கேயுமே எனக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகல. அதெல்லாம் மகான்கள் பாடியிருக்காங்க, ஆனா என்னால ஏன் பாட முடியல? திருவாசகத்தை மாணிக்க வாசகர் பாடுறாருன்னா அவர் எந்த நிலையை அடைஞ்சார், அவர் பார்த்த குரு யாரு, அது எப்படி சிவபெருமான் அவருக்கு மட்டும் வந்து தரிசனம் கொடுத்தாரு எனக்கு கொடுக்க மாட்டாரா, இப்படி எனக்குள்ள கேள்வி. அதே சிவலிங்கத்துக்கு முன்னாடி புலம்பல். அப்ப இதுக்கெல்லாம் வழி கிடைக்கணும்ல. அப்போ எனக்குடைய ஆழமான தேடல், என்னுடைய உண்மையான தேடல் அது என்ன பண்ணது, என்ன அப்படியே வேதத்துக்கிட்ட கூப்பிட்டு வருது. அப்போ வேதம் படிச்சு ஆகணும், ஏன்னா இதுக்கு எல்லாம் பிரமாணம் வந்து ஸ்ருதி தான், வேதத்திலிருந்து தான் எடுத்திருக்காங்க எல்லாருமே அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அப்போ உடனே சமஸ்கிருதம் படிக்கணும். சமஸ்கிருதம் படித்தேன். அது எங்கே போய் படித்தேன்னா சமஸ்கிருத பாரதின்னு இருக்கு, தமிழ்நாட்டில் சமஸ்கிருதத்தை நல்லா சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அதில் சேர்ந்து அவங்களுடைய கிளாஸஸ் எல்லாம் நேரில் போய் அங்கேயே கேம்ப்ல தங்கி அதுவும் நிறைய கஷ்டப்பட்டு படித்து எப்படி எப்படியோ அதில் மொழி அறிவை பெற்று, அதுக்கு பிறகு திருப்பி நம்ம வந்து இந்த வேதங்களை படிக்கிறதுக்கு ஆள் கிடைக்காம அது திருப்பி அதுக்குன்னு எனக்கு ஒரு குரு கிடைச்சாரு. அந்த குரு கிட்ட போய் கெஞ்சி அவர் என்ன அனுப்பி வச்சாரு அவினாசியில் ஒரு சுவாமிஜி கிட்ட, அவங்க வந்து பெரியவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறவர்கிட்ட போயிட்டேன். அங்கே போய் தான் நான் வேதமெல்லாம் படித்தேன். அப்புறம் அந்த வேத மந்திரங்களும் மீட்டர் மாறாமல் படிக்கணுன்ட்டு அதையும் படித்தேன். இதெல்லாம் ஒரு ஆர்வம் தான், அதாவது உண்மையா தேடும் போது எனக்கு என்னென்ன தேவைங்கிறத அந்த இயற்கை எனக்கு கூட்டி வச்சுது கொடுத்தது, அது உண்மையா தேடினதுனால. அதனால நிறைய விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் இழந்தாலும் அந்த உண்மையை தேடி நான் பயணம் பண்ணும்போது இப்ப என்ன தெரியுமா, நான் இழந்தேன் பெற்றேங்கிறத விட அந்த ஃபுல்ஃபில்னஸ், அதாவது மனசு உடம்பு இல்லை, அந்த திருப்தி, அந்த அமைதி, அந்த ஆனந்தம் ஆனந்தமா இருக்கு, அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அந்த நிறைவு வரணும், அது வந்து உண்மையா தேடுறவங்களுக்கு கொடுத்துரும். அது எப்படி கொடுக்கும், எல்லாமே அதனுடைய அறிவு தான், அது பிரகாசிக்கிற ஊடகம் தானே இது. அப்ப இது வந்து பியூராக இது கிட்ட இருந்து நிறைய திறமைகள் தானா வெளிப்படுத பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் என்னுடைய திறமைன்னு நான் பார்க்கவே இல்லை. நான் இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா திரும்பி பார்த்து மிரண்டு போனேன், இப்படி எல்லாம் இந்த வயசுக்கு மேலே இப்படி படிக்க முடியுமா, இப்படிலாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு எனக்கே தெரியல. ஆனா நடந்துச்சு, எல்லாமே நடந்தது, அப்படியே கொண்டு போச்சு. இப்படிதான் கொண்டு போகும். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, அந்த பிரத்யட்சமா நீங்க சில வேலைகளை செய்யலாம் கடவுளை அடையிறதுக்கு, அது பூஜைகள் செய்யலாம், புனஸ்காரங்கள் செய்யலாம், ஜபம் செய்யலாம், தவம் செய்யலாம், தியானம் செய்யலாம், உங்க அனுபவத்துக்கு வரும். இதையும் மீறி அனுமானமா சில விஷயங்கள் செய்யலாம், அவர் ஏதோ சொன்னார், இவர் ஏதோ சொன்னாரு, இப்படி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அனுமானத்திலையும் செய்யலாம். ஆனா இதையெல்லாம் தாண்டி புலன்களுக்கும் அனுமானத்துக்கும் அப்பாற்பட்டு உண்மையில் பிரம்மத்தை அறிய வேண்டுமானால் வேதம் மட்டுமே அறிவிக்க முடியும், வேற யாராலும் அறிவிக்க முடியாது. அப்போ அந்த வேதத்துக்குள்ள போயே ஆகணும். அப்ப அந்த வேத பாடசாலையில நம்ம படிச்சு ஆகணும். அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ அந்த உண்மையா தேடுறவங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குது பாத்தீங்களா. இதுதான் இங்க விசேஷங்க, இதுதான் விசேஷம். இப்ப நான் இதே பாடங்களை வேத பாடசாலையில சேர்ந்து படிக்கிறதுக்கு முன்னாடி இதே சமஸ்கிருத வகுப்பு எடுத்து கொடுக்குற தனிப்பட்ட ஆசிரமங்கள் இருக்கு, குருகுலங்கள் இருக்கு. ஆனா அங்கெல்லாம் போனா கமர்ஷியல் ஆயிடுச்சு, காசு கேட்கறாங்க. அங்கே போன உடனே நீங்கள் இங்கேயே தங்கலாங்க, ஒரு 3 மந்த்ஸ் கேம்ப்பு. 3 மந்த்ஸ்க்கு நீங்கள் டோட்டலாக வந்து 30,000 பே பண்ணணும். உங்களுக்கு வந்து நாங்கள் இங்கேயே அக்காமடேஷன் ஃபுட்டு அலாட் பண்ணுவோம். அதுக்கு தான் நாங்கள் பணம் கேட்குறோம். கோர்ஸ் ஃபீஸு வந்து கிடையாது, பட் ஃபுட்டு அக்காமடேஷனுக்கு வந்து நீங்கள் 30,000 பே பண்ணிவிட்டு உள்ளே வாங்கங்கிறாங்க. நான் 30,000 கொடுத்து 3 மாதம் போய் படிக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை அப்போ உண்மையிலேயே. அந்த அளவுக்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஆள் கிடையாது, நமக்கும் தொழில் சரியா இல்லாததுனால, தொழிலும் இல்லை, குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும், பணத்தை செலவு பண்ணுறதுக்கு வசதியும் இல்லை, என்ன பண்ண முடியும், போக முடியாது, 30,000 செலவு பண்ணி படிக்க முடியாது. ஆனால் பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் அந்த மாதிரி ஆசிரமங்களில் சேர்ந்து படிக்கிறாங்க. நான் அவங்களெல்லாம் போய் பார்ப்பேன், அவங்க ரிசார்ட் மாதிரி அங்கேயே தங்கிட்டு அங்கேயே சாமியார்களோடு சேர்ந்துக்கிட்டு டெய்லி கிளாஸ் போகிறது வர்றது சாப்பிட்றது தூங்குறது இப்படியே ஜாலியாக ரிட்டைர்மெண்ட் லைஃப் என்ஜாய் பண்ணுற கூட்டமாக நிறைய இருக்குது. அது ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு, பட் எனக்கு அந்த மாதிரிலாம் கிடைக்கல. ஆனால் எனக்கு அதெல்லாம் கூட எனக்கு சந்தோஷம் கொடுக்கல. ஒரே விஷயம் இறைவன் மட்டும்தான், இறைவன் மட்டும்தான் எனக்கு வேணும், வேற எதை கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு உண்மையாக தேட 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 அதுக்கான நபர்களை எனக்கு காட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தது. அப்போ அவங்கள சந்திக்க சந்திக்க அவங்க மூலமாக எனக்கு வாய்ப்புகள் உருவாக உருவாக, அப்போ சமஸ்கிருத மொழி அறிவு இருந்ததுனால வேத மந்திரங்களையும் எப்படி படிக்கணும், எப்படி மீட்டர் மாறாமல் படிக்கணும் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் எனக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. அவங்களும் எனக்கு கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் சொல்லி கொடுத்தாங்க. அது எல்லாம் என்னுடைய லைஃப்பில் என்னை லிஃப்ட் பண்ணி மேலே தூக்கிட்டு வந்ததுனால தான் இப்போ நான் உங்களுக்கு வகுப்பு எடுக்கிற ஒரு ஆசிரியர்னா இருக்கிறேனே தவிர, உண்மையிலேயே நான் ஆசிரியன்னு சொல்வதை விட ஒரு நல்ல மாணவனாக மாறணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஏன்னா உண்மையாக அதுதான், மாணவர்கள் வந்து எந்த அளவு தன்னுடைய தகுதியை உயர்த்துக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அப்போ தானாகவே அவங்க உயர்ந்த ஆசிரியர்களாக மாறிடுவாங்க. ஆனால் ஒரு ஆசிரியர் வந்து டைரக்டாக ஆசிரியர் ஆக முடியாது, அது தான் படிக்க படிக்க படிக்கத்தான் அவங்க அந்த ஆசிரியர் தன்மையை அடைவாங்க. அப்போ இந்த மாதிரி கிளாஸஸ் கூட நான் அப்படி தான் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது இப்போ நான் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும், ஆனால் நான் மட்டும் படிக்கிறத விட 4 பேர் சேர்ந்து படித்தா நல்லா இருக்குமே, யாரெல்லாம் வரீங்கன்னு கேட்டேன். ஒரு 4 பேர் சேர்ந்தாங்க, அப்புறம் ஒரு 40 பேர் சேர்ந்தாங்க. இப்படி தான் இந்த டீம் உருவாச்சே தவிர, ஏதோ நான் மட்டும் படித்து இதை பலனடையணும்னு நினைக்காம தான் இதை ஆரம்பித்தேன். ஆனால் அது அப்படியே இப்படி இப்படியே கொண்டு போய் இன்றைக்கி இது ஒரு பெரிய ஒரு இதாக போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு வைங்க சொல்கிறேன். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, உண்மையாக நீங்கள் தேடுனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாஸ்திரங்களெல்லாம் தேடி வரும். அதனால தான் குரு உங்களை தேடி வர்றதுன்னு சொல்கிறது. நீங்கள் குருவை தேடி போக வேண்டாம், உண்மையாக நீங்கள் இறைவனை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா குரு உங்களை தேடி வராருங்கிறது என்ன, வீட்டில் வந்து கதவை தட்டி வாப்பா வெளியே வா உனக்கு ஆன்மீகம் சொல்லித்தரேன்னு சொல்ல மாட்டார். இந்த மாதிரி ஆன்லைன்லேயும் வந்துடுவார். இயற்கை அப்படி தான் கூட்டி விற்கும், ஏன்னா இயற்கை அப்படி தானே இருக்குது, எங்கும் இருக்குது, எதிலும் இருக்குது, எல்லை இல்லாமல் இருக்குது, அது எல்லா இடத்துலையும் நிறைந்தும் இருக்கிறதுனால அது இந்த மாதிரி ஆன்லைனில் வேவ் ஃபார்மில் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம எனிவேர் இன் வேர்ல்டு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? அசரீரியே வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கு, சரீரம் இல்லாமல். ஆ சரீரம், சரீரம்னா உடம்பு, ஆ சரீரம்னா உடம்பற்றது. அப்போ சரீரமே இல்லாமல் ஒன்று நம்ம வீட்டில் கிளாஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்குன்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கெல்லாம் எத்தனை பிறவி புண்ணியம் பண்ணியிருக்கணும், எல்லாருக்கும் கிடைக்குமா? எனக்கெல்லாம் உண்மையிலே கிடைக்கல, நான் அப்படியே தேடி தேடி அலைஞ்சேன், டைரக்டாக குருமார்களை தேடி தேடி அலைஞ்சேன், சில இடங்களில் பீஸ் கட்ட முடியாமல் திரும்பி வந்தேன். அப்போ இந்த மாதிரிலாம் என்னுடைய லைஃப்பில் பார்த்து பார்த்து நிறைய விஷயங்களை கஷ்டப்பட்டு நிறைய பொருளாதார இழப்பு, குடும்பத்திலே சங்கடங்கள் இதெல்லாம் சந்திக்க வேண்டியிருந்தது. ஆனால் அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ எனக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அப்போ இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ எனக்கு அனுபவம் பிரச்சனை கிடையாது. அது ஏன்னா நம்ம உண்மையாக தேடும்போது அது எல்லாம் அதுவே சால்வ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் தீர்க்க வேண்டியதில்லை. நம்மளை தப்பாக நினைக்கிறவங்களும் நம்மளை புரிஞ்சுக்குவாங்க, அப்போ தானாகவே நம்ம வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும். அது உண்மையை தேடினா மட்டும்தான் கிடைக்குங்க, சும்மாலாம் கிடைக்காது. அப்போ எதுக்கு இந்த இடத்துக்கு டாபிக் மாறி போகிறேன்னு நினச்சிக்காதீங்க. அதாவது வேதம் வந்து பிரமாணம், அப்போ அந்த வேதம் படிப்பதற்கான வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது, ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குதுங்கிறத சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. எனக்கெல்லாம் கூட இப்படி கிடைக்கல, ஆன்லைன் கிளாஸ் எனக்கு இப்படிலாம் கிடைச்சிருந்தா ஒரு பெரிய கிஃப்ட்னு நான் நினச்சிருப்பேன், எனக்கு அப்படிலாம் கிடைக்கல, தேடி தேடி தான் போனேன். அப்போ இந்த மாதிரி ஸ்ருதி முக்கியம் என்பது இங்கே வித்யாரண்யர் சொல்றார். பிரத்யட்சம் அனுமானம் மட்டும் போதாது, வேதமும் ரொம்ப முக்கியம். அப்போ பிரம்மம் வந்து இந்த பிரத்யத்திற்கு அப்பாற்பட்டது, பிரத்யட்சம்னா நேரடி அனுபவத்துக்கு அப்பாற்பட்டது. ஸ்ருதி மூலமாக அது காட்டி கொடுக்கும். குரு வந்து என்ன பண்ணுவார்னா, வேதத்தினுடைய பிரமாண வாக்கியங்களை எடுத்து தத்துவமசி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்போ உடனே அவர் தத்துவமசி நீ அதுவாகத்தான் இருக்கிறாயின்னு வேதம் சொல்லுதுன்னு நம்மகிட்ட சொன்ன உடனே நமக்கு என்ன தேவைப்படும், அது எப்படிங்க நான் அதுவாக இருக்க முடியும், நான் அது எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த கடவுள், நான் என்னங்க சாதாரண அல்பேன் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். அப்போ அவர் அது புரிய வைப்பாரு. நீ நினைக்கிற மாதிரி நீ உடலை வச்சுக்கிட்டு சொல்றியா, கிடையாது, அது உணர்வின் அடிப்படையில் இருக்கு, அது எல்லார் இடத்துலயும் ஊடுருவி இருக்கு, அது உயிரா இருக்கு அப்படின்னு நமக்கு புரிய வைக்கும் போதுதான், ஓ அதை வச்சுதான் நானும் அதுவும் ஒண்ணுன்னு சொல்ல வரீங்களா, நான் இந்த உடம்பு தான் அது நான் நினைச்சிட்டேன், எனக்கு குறைந்த சக்தி தான் இருக்கு, அதுக்கு அதிக சக்தி இருக்கு அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு அப்ப நமக்கு ஒரு புரிதல் வரும். அப்ப இது மாதிரி ஒவ்வொன்றையும் தேடி தேடி நம்ம போக போக அதனுடைய உண்மையான விளக்கங்கள் எல்லாம் நல்லாவே தெளிவாயிடும். அதனாலதான் ஒரு உபமானம் எல்லாம் நான் சொல்லும் போது சொல்றேன் இல்லையா, ஒரு மின்சாரத்தினுடைய மின் விளக்கினுடைய ஒளியில நம்ம ஒரு அறைக்குள்ள இருக்கிற எல்லா பொருள்களையும் பார்க்கிறோம், ஆனா அந்த ஒளியை வைத்துக்கொண்டு நாம் பார்க்கின்ற எல்லா பொருளையும் அந்த ஒளியை காட்டுவதற்கு, அந்த சுயம் பிரகாச ஒளியை காட்டுவதற்கு இன்னொரு புற ஒளி தேவையில்லை அப்படிங்கறதான் வேத பிரமாணம். அப்ப நம்ம வெளியே இருக்கிற மின்சார விளக்கை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பொருளை வந்து நீங்க இந்த இடத்துல டேபிள் இருக்கு, பேனா இருக்கு, பென்சில் இருக்குன்னு சொல்றீங்க, எதனால, மின்சார வெளிச்சத்தினுடைய அந்த சக்தியினால. ஆனா அந்த மின்சார வெளிச்சம் மட்டும் இருந்தா போதுமா? அது இது இது இன்னது என்று எந்த வெளிச்சத்துல நீங்க அறிஞ்சிக்கிறீங்களோ அந்த வெளிச்சம் தான் உண்மையான சுய அறிவு, அதுதான் உண்மையான சுயம் பிரகாசம். அப்ப அந்த பிரகாசம் தான் இங்க நமக்கு எல்லாம் அறியும் அறிவா இருக்கிறது என்பது இங்க வேதம் சொல்லுகின்ற பிரமாண வார்த்தை. அப்ப இந்த அடிப்படையில தான் நீ அதுவாக இருக்கிறாய், தத்துவமசி அப்படின்னு சொல்ல வராங்க குருமார்கள். அப்ப இங்கிருந்து நீங்க பாருங்க, எப்படி தேடினாலும் இந்த டாபிக், இந்த வேதம் ஸ்ருதிய தொடாம நீங்க இறைவனை புரிந்து கொள்ளவே முடியாது. அப்ப இந்த பிறவில எனக்கு இறைவனை கண்டுபிடிக்கவே முடியலன்னு ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அப்புறம் இன்னும் சில பிறவிகளை எடுத்து எடுத்து இதே மாதிரி வரணும், இதே மாதிரி எங்க வேதம் சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி கிடைக்கும், எந்த ஆப்பர்ச்சுனிட்டியில கிடைக்கும் அப்படின்னு உண்மையா தேடி 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 அந்த புரிதல் வந்துதான் அவர் அந்த நிலையை அடைய முடியும், இல்லைன்னு அடைய முடியாது. அந்த தேடி போகும்போது சிலருக்கு நேரில் அனுபவமாகலாம், சிலருக்கு ஆன்லைன்ல அனுபவமாகலாம், சிலருக்கு வேற ஒரு குரு பக்கத்து வீட்டுக்காரே குருவா இருந்து சொல்லி கொடுக்கலாம், எப்படி வேணா நடக்கலாம். ஆனா வேதத்தை தொடாம நீங்க உங்களை தெரிஞ்சுக்கொள்ள முடியாது, ஏன்னா சாஸ்திர பிரமாணம் மிக மிக முக்கியம் என்பதை இந்த இடத்துல வித்யாரண்யர் அறிவிக்கிறார் என்பதை நான் இங்க உங்களுக்கும் ஆழமா சுட்டி காட்டுறேன். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து எங்கிட்டயே கேள்வி கேட்பாங்க, அப்படிங்க இப்படிங்கன்ட்டு நான் சொல்லுவேன், எங்க நீங்க இவ்வளவு நாள் நான் 12 வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்கிற பாடத்தை வந்து நீங்க 10 நிமிஷத்துல கேட்குறீங்க, நீங்க போன்ல கேட்ட உடனே 10 நிமிஷம் நான் புரிய வைக்க முடியுங்களா? அப்படிலாம் புரிய வைக்க முடியாதுங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இப்ப நீங்க என்ன தொழில் பண்றீங்க? ஆடிட்டருன்னு பாரு. சரி, நீங்க ஆடிட்டருக்கு படிக்கிறதுக்கு எப்படிங்க படிச்சீங்க? சும்மா அப்படியே வந்துருச்சு ஆடிட்டர் படிப்பு? அதுக்கு கஷ்டப்பட்டு +2 வரைக்கும் படிச்சீங்க, அப்புறம் டிகிரி பண்ணீங்க, அப்புறம் சிஏ பண்ணீங்க, அப்ப சிஏவும் 10 தடவை எழுதி எழுதி ஃபெயில் ஆகி பாஸ் ஆனீங்க. அப்ப எவ்வளவு ஒரு டஃப் சப்ஜெக்டை நீங்க ரொம்ப ஸ்ரத்தையா இன்ட்ரெஸ்டா ஆடிட்டர் ஆனீங்க, எதுக்காக? பணம் சம்பாதிக்க. அப்ப பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆடிட்டருக்கு மட்டும் நீங்க 12 + 3 = 15, அப்புறம் நீங்க சிஏவில் ஒரு 5 வருஷம் 20 வருடம் செலவு பண்ணுவீங்களாமா? ஆனா தன்னை தெரிந்து கொள்வதற்கு 10 நிமிஷம் கூட செலவு பண்ண முடியாது, நீங்க சீக்கிரம் சொல்லுங்க நான் யார் அப்படின்னு கேட்டா எப்படிங்க சொல்ல முடியும்? இப்படிதான் கேட்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம புராணத்திலே இருக்கு. புராணத்துல எப்படி கேட்பாங்கன்னா, ஜனக மகாராஜா அப்படிதான் கேட்பாரு. ஜனக மகாராஜா வச்சு ஒரு கதை அமைச்சிருப்பாங்க, அந்த கடவுள் தன்மையை காட்டி கொடுங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தண்டோரை போட்டு அந்த குதிரை மேல காலை தூக்கி போடுறதுக்குள்ள இதை அனுபவமாக்குற விஷயம்னு சொல்லிட்டாங்க. என்னங்க, பிரம்மத்தை வந்து ஒரு குதிரையில் இந்த பக்கம் காலை தூக்கி போட்டு அந்த பக்கம் போடுறதுக்குள்ள தெரிஞ்சுக்கலாமா? அப்ப அந்த மாதிரி எனக்கு குதிரை மேல நான் காலை தூக்கி போடுறேன், அதுக்குள்ள எனக்கு பிரம்மத்தை காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எல்லாரும் ஆளாளுக்கு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அது எப்படியா குதிரை மேல காலத்துக்கு அந்த பக்கம் போடுறதுக்குள்ள இவருக்கு புரிய வைக்க முடியும், நம்மளால முடியவே முடியாது அப்படின்ட்டு பெரிய பெரிய புலவர்கள் ஞானிகள் எல்லாருமே ஓடிடுறாங்க. இது வந்து அஷ்டாவக்கிர கீதையினுடைய ஆரம்ப கதை. அப்ப உடனே அஷ்டாவக்கிரர் வராரு, அந்த அஷ்டாவக்கிர முனிவர் வராரு. அவர் வந்து, சரி மன்னா, குதிரை மேல நீ காலத்துக்கு போடும்போது நீ கண்டுபிடிச்சிக்கணும் இந்த வித்தை, அவ்வளவுதான் நீ தெரிஞ்சுக்கணும், ஓகே. ஆனா நீ என்ன பண்ணணும், மேல இருந்து ஃபர்ஸ்ட் கீழே இறங்க. நீ அங்க மேல உட்காந்துக்கிட்டு நீ குரு மாதிரி நான் சிஷ்ய மாதிரி எல்லாம் உனக்கு எப்படி உபதேசம் பண்ண முடியும்? நீ வந்து மன்னனா இருக்கலாம், ஆனா எனக்கு மாணவன் தானே, கீழே வா அப்படிங்கிறாரு. அப்பதான் அந்த ராஜா வந்து தன்னுடைய ராஜா போஸ்டிங்க மற்றவங்கிட்ட கொடுத்துட்டு இவர்கிட்ட வந்து சிஷியனா சேர்ந்த பிறகு இவர் அதை உணர்த்துற கதை தான் அஷ்டாவக்கிர கீதை. எவ்வளவு பெரிய கீதை அது. அப்ப இது வந்து என்ன நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு சாஸ்திர அறிவை பெறுவதுங்கிறது இவங்க போன்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. 10 நிமிஷத்துல எனக்கு சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க, பிரம்மம்னா எப்படி இருக்கும், அதை நான் உணர முடியுமா அப்படின்னு 10 நிமிஷத்துல நான் சொல்ற விஷயமா அது? அப்ப அதெல்லாம் அப்படி முடியாதுங்க, 10 வருஷம் படிக்கணும், முடிஞ்சா வாங்க, இல்லைன்னா நீங்க உங்களுக்கு எந்த ஆன்லைன்ல யூடியூப்ல இல்ல வேற எங்கேயாவது ஃபேஸ்புக்ல கிடைச்சா படிச்சுக்கிங்கன்னு அனுப்பிச்சி விட்டுருவேன். நான் அப்படிதான் உண்மையிலேயே அனுப்புறேன். என்கிட்ட வர்றவங்கெல்லாம் அந்த ஃபேஸ்புக்ல யூடியூப்ல பார்த்துட்டு உடனே கடவுள் தெரியற மாதிரி எனக்கு காட்டி கொடுங்கன்னா, அதுல இருக்கிற மாதிரி இதுல கடவுள் காட்ட முடியுமா? அப்படிலாம் முடியாதுங்க. அப்போ அந்த மாதிரி தான் இன்றைக்கு மக்களுடைய மனோபாவம், எல்லாத்துலேயும் அவசரம், அது முடியாது. தேடணும், உண்மையாக தேடணும், அப்படி தேடினா அதுவே வரும், நாம் தேடி போக வேண்டியதில்லை, அதுவே வரும். அப்படி தான் இங்கே இயற்கையினுடைய நியதி இருக்கு. அப்போ இந்த ஸ்லோகத்தோட நம்ம ஒரு கேன உபநிடதத்தினுடைய புகழ்பெற்ற ஒரு மந்திரத்தை வச்சு ஒப்பீடு செய்து பார்க்கலாம். அது என்ன மந்திரம் அப்படின்னா, நா தத்ர சக்சுர் கச்சதி நா வாக்கு கச்சதி நோ மனஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். அதாவது கேன உபநிடதத்தில் வரக்கூடிய ஒரு அருமையான ஸ்லோகம். அது என்ன சொல்லுதுன்னா, அந்த பிரம்ம நிலை, அந்த அறிவு நிலையை நீங்க உணரணும் அப்படின்னா அங்கு கண்கள் செல்ல முடியாது. நான் தத்ர சக்ஷு கச்சதி, அந்த கண்கள் அங்க போக முடியாது, செல்ல முடியாது. நான் வாக்கு கச்சதி, அங்க வார்த்தைகளும் வாக்கு கூட போக முடியாது. நோ மனஹா, மனமும் அதை பற்றி கொள்ள முடியாது. அப்படித்தான் பிரம்மம் இருக்கிறது, அப்படித்தான் இறைவன் இருக்கிறான். அப்ப இறைவனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் வெறும் இந்த புலன்களால் அறிந்து கொள்ள முடியாது முதல்ல. சரி, மனதால் அறிந்து கொள்ள முடியுமா? நிச்சயமா மனதாலும் அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இங்க புலன்களுக்கும் மனதுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டது பிரம்மம். அப்ப அதை உபநிடதங்கள் நமக்கு சுட்டி காட்டுது. அப்ப ஏன் அந்த மாதிரி சொல்லுதுன்னா, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வழியே இல்லைங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் இல்ல? நீ வச்சிருக்கிற உடம்பு, பாடி, மைண்டு, இந்த அளவுக்கு தான் இதுல காட்டி கொடுக்குற விஷயங்கள் தெரியும் உனக்கு, உலக விஷயங்கள் தெரியும். ஆனா அதுக்கு மேல சித்தர்களும் ஞானிகளும் மகரிஷிகளும் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அதை கேட்கிறியா நீ? அப்ப வேதம் படி அப்படின்னு இங்க சாஸ்திரத்துக்கிட்ட கூட்டு வராங்க. அப்ப இங்க வந்தா தாங்க நாம பிரம்மத்தை முழுமையா தெரிஞ்சுக்க முடியும், வேற எங்கிருந்து பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப இதனாலதான் இந்த வேதத்தை எடுத்துக்கணும். வேதத்தை வந்து யாரும் மறுக்க கூடாது, ஏன்னா வேதம் தான் பிரமாணம். வேதம் தெரியலன்னா பிரம்மம் தெரியாது. அப்ப இந்த 167வது ஸ்லோகம் அத்வைத வேதாந்தத்தின் பிரமாண விவேகத்தில் மிகவும் ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறது என்பதை பார்க்க முடிகிறது. ஸ்ரீ வித்யாரண்யர் பிரத்யட்ச அறிவை மறுப்பது கிடையாது, ஆனால் அதன் எல்லையை நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறார் என்பதை பார்க்கிறோம். இப்ப புலன்களால் அறியக்கூடிய உலகத்தை பற்றிய அறிவிலே பிரத்யட்ச பிரமாணம் முதன்மையானது, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அனைத்து அனுபவங்களுக்கும் ஆதாரமான நம்முடைய சுயம்பிரகாச சைத்தன்யத்தை அதே பிரத்யட்ச பிரமாணத்தால் அறிந்து கொள்ள முடியாது. அதற்கு பரோட்ச ஞானம் பயன்படாது, அது வந்து அபரோட்ச ஞானத்தில் தான் இருக்கிறது. அப்ப ஸ்ருதி பரமார்த்த சத்தியத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறது, வேதம் தான் நமக்கு அந்த பரமார்த்த சத்தியத்தை சுட்டி காட்டுகிறது. அப்ப யுக்தி அந்த ஸ்ருதியின் பொருளை தெளிவுபடுத்தி சந்தேகங்களை நிவர்த்தி செய்து அனுபவம் அதன் உண்மையை உறுதிப்படுத்துகிறது. அப்ப இந்த மூன்றின் சரியான ஒருங்கிணைப்பு தான் அத்வைத வேதாந்தத்தின் ஞான மார்க்கமாகும் அப்படிங்கிறது இங்க வித்யாரண்யர் இந்த ஸ்லோகத்துல மிக தெளிவாக இந்த அத்வைத வேதாந்தத்தினுடைய அவசியம் என்ன, எதற்காக வேதாந்தம் படிக்க வேண்டும், வேதாந்தம் படிப்பதனால் நமக்கு என்ன கிடைக்கும், வேதத்தினுடைய பிரமாணங்கள் எல்லாம் நமக்கு காட்டி கொடுக்கும். அங்கே வந்து உபநிடதங்கள் வருது, பிரம்மா சூத்திரம் வருது, பகவத்கீதை வருது, எல்லாம் வேதத்தினுடைய சாறு அப்படியே புழிஞ்சி ஜூஸ் மாதிரி கையில கொடுத்துரும். அதுதான் காலையில நான் குருகீதையில சொன்னேன், ஒரு கரும்பு கொடுத்து சாப்பிட சொன்னா கஷ்டம், ஆனா அந்த கரும்பை மிஷின்ல விட்டு ஜூஸா புழிஞ்சி கையில கொடுத்தா சப்பி சப்பி அருமையா இருக்குன்னு குடிக்கலாம். அப்ப இது மாதிரி இங்க வேதத்தினுடைய பிரமாண வாக்கியங்களை எளிமைப்படுத்தி ரிஷிகளும் மகரிஷிகளும் ஞானிகளும் நமக்கு கொடுத்துருக்கிறது தான் உபநிடதங்களும் பகவத்கீதையும் பிரம்மசூத்திரமும் பஞ்சதசி போன்ற நூல்களும் தான் இறைவன் கிட்ட மிக எளிமையாக கூட்டி கொண்டு போய் அறிமுகப்படுத்தி நானும் அவனும் வேறு வேறு இல்லை என்பதை உணரக்கூடிய ஒரு உயர் பரிமாண அறிவு நிலைக்கு உயர்த்தி விடுகின்ற ஒரு தளம், அது 7ஆம் அறிவு தளம். அப்படிதான் இங்க இந்த ஸ்ருதி வேதம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அதனால ஏதோ நீங்க பயங்கரமா சமஸ்கிருதம் எல்லாம் படிச்சுதான் கத்துக்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. அதாவது அந்த மாதிரி கத்துக்க முடியாதவங்களுக்கும் இந்த மாதிரி கத்துக் கொடுக்க அது வருதுங்கிறத நீங்க பார்க்கணும். பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க வந்து குருகுலத்திலேயே சேர்ந்துதான் படிச்சு நான் வேதம் படிக்கணுமான்னு கேட்கக்கூடாது. அதுக்கெல்லாம் இனிமேல் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, ஏன்னா இன்னும் குருகுல கிளாஸஸ் எங்கேயுமே நடக்கிறது இல்லை. எல்லாம் குருகுலத்திலேருந்து போய் இன்னைக்கு சேர்றவன்லாம் என்ன பண்றான், இந்த சும்மா இந்த வாத்தியார் வேலைக்கு போறதுக்கு வேணா ஒரு 2-3 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் இருந்துட்டு பாதியிலேயே வெளியே வந்து கொஞ்சம் தெரிஞ்ச மந்திரத்தை ஊதிக்கிட்டு அப்படியே காசு பார்த்துக்கிட்டு இருக்கிற கூட்டம் தான் இப்பவும் இருக்கே தவிர, உண்மையா 12 ஆண்டுகள் குருகுலத்துல படிச்சுட்டு வர்ற மாணவர்கள் மிக மிக குறைவு. ஆனா அந்த 12 ஆண்டுகள் அப்படியே படிச்சுட்டு வந்தாலும் வெறும் கர்ம காண்டம் தான் படிச்சுட்டு வருவான், ஞான காண்டத்தை தொடவே மாட்டான். அப்போ இப்படிதான் இன்றைய குருகுல வாழ்க்கையெல்லாம் இருக்கு. ஆதியில் அப்படி கிடையாது. அங்கெல்லாம் ஆதியில் குருகுலம் என்பது ஞானமும் சேர்ந்து தான் சொல்லி கொடுப்பாங்க, வெறும் கர்மம் மட்டும் சொல்லித்தர மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு குருகுலம் பூரா கர்மா தான். எந்த குருகுலத்தில் நீங்க போய் படிக்கணும்னாலும் கர்மா வேணும். அதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, பிராமின்ஸ் மட்டும்தான் படிக்கணும்னு ஒரு கூட்டம் இருக்கு. அது என்ன பண்ணோம்னா, பிராமண குழந்தைகளை மட்டும் தான் நாங்கள் சேர்த்திக்குவோம், வேற ஜாதி குழந்தைகளை சேர்த்திக்க மாட்டோம் அப்படின்னு வேற ஒரு கூட்டம். ஆனா வேதம் அப்படி சொல்லல. வேதம் வந்து இது பிராமணர்களுக்கே உரித்தான கல்வி என்று சொல்லவே கிடையாது. ரெண்டாவது, இந்த சமஸ்கிருத மொழி அறிவோ சாஸ்திரமோ பிராமணர்களால் எழுதப்பட்டதும் கிடையாது. அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா வேதத்தை தொகுத்தெடுத்த வேத வியாசரே மீனவ பெண்மணியினுடைய மகன் தான். மீனவ பெண்மணினா தாழ்ந்த ஜாதின்னு நாம முடிவு பண்ணி வச்சிருக்கோம். ஆனா அந்த காலத்துல ஜாதி கிடையாது. அது மீனவ குலத்துல பிறந்தாலும் சரி, மாணவ குலத்துல பிறந்தாலும் சரி, மனிதன் அவ்வளவுதான். மனசு இருந்தா மனுஷ்யா அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. ரெண்டாவது, வேதத்துல தெளிவாகவும் சொல்லிடுது, எல்லாமே சூத்திரர்கள் தான். இங்க சூத்திரன் சத்திரியன் அப்படின்னு பிரிக்கவே கூடாது. பிறப்பால் எல்லோரும் சூத்திரர்களே. சூத்திரர்கள்னா என்ன? அஞ்ஞானிகள் தான். அதுக்கப்புறம் இந்த வேத சாஸ்திரத்தை படிச்சுட்டா அவன் ஞானி ஆகிறான், அப்புறம்தான் பிராமணன் ஆகிறான். பிராமணன் அப்படிங்கிற இது வந்து படிப்புனால கொடுக்கக்கூடிய ஒரு பட்டம் மாதிரிதானே தவிர அது ஜாதி கிடையாது. கல்வியை போதிக்கின்ற பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன். அப்படித்தான் இங்க சாஸ்திரம் பார்க்குது. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், நிறைய டாபிக் இதெல்லாம் பேசியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு அதை ரிமைண்ட் பண்றேன். அப்ப இங்க வித்யாரண்யர் என்ன உதாரணம் கொடுக்குறாரு அப்படின்னா, நிறைய உதாரணங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப 165வது ஸ்லோகத்துல என்ன சொன்னாரு, நூல் உபாதான காரணமாக இருப்பது போல இந்த உலகத்துக்கு ஈஸ்வரன் உபாதான காரணம் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் 166வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார்னா, அந்த உள்ளார்ந்த காரணத்தை ஆராய்ந்து செல்லும் விசாரணை பிரம்மத்திலே நிறைவடைகிறது. ஆகவே நீ இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா 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 அப்படியே உள்ள போய்கிட்டே இருக்கணும். வெறும் துணியோட நின்றுடக்கூடாது. துணி எதனால ஆச்சு? நூல். நூலோட நின்றுடக்கூடாது. நூல் எதனால ஆச்சு? இலைகள். இலை எதனால ஆச்சு? பஞ்சு. அப்படியே போயிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் தேவைங்கிறது 166ல சொன்னாரு. இப்ப 167ல அப்படிப்பட்ட அந்த நுண்ணியமான பரம சத்தியத்தை நம்முடைய புற அறிவினால பிரத்யட்ச பிரமாணத்தால அறிய முடியாது. ஆகவே வேதத்தாலும் நம்முடைய யுக்திபூர்வமான அறிவாலும் தான் அது உறுதியாக அறியப்படுகிறது என்பதை இந்த 167வது ஸ்லோகத்துல நிறுவனம் செய்து விட்டார். அப்ப இந்த அடிப்படையில 168வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். பட ரூபேன சம்ஸ்தானாத் படஸ்தந்தோர்வ யதா ஸ்வரூபேன சம்ஸ்தானாத் சர்வமஸ்ய வபுஸ்ததா. இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, எவ்வாறு அந்த துணி அப்படிங்கிறது நூலின் வடிவமாகவே அமைந்திருப்பதினால அந்த நூலின் உடலாக கருதப்படுகிறதோ, அவ்வாறு இந்த உலகம் முழுவதும் பல்வேறு வடிவங்களாக அமைந்திருப்பதால் இவைகள் எல்லாமே ஈஸ்வரனுடைய உடலாக கருதப்படுகின்றனட்டார். பாருங்களேன், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னா அதான் சொன்னேன் உங்களுக்கு, அதே ஸ்லோகம் தான் இங்க வந்துருச்சு. அங்க என்ன சொன்னேன், உங்களை வந்து தனியா வாங்க லிவர், வாங்க ஹார்ட் அப்படின்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஒட்டுமொத்தமா உங்க பாடியை பார்த்து வாங்க சார் அப்படின்னு தான் உங்களை மரியாதையா கூப்பிடுவாங்க. அப்ப அது மாதிரி இப்ப இங்க வந்து வித்யாரண்யர் என்ன சொல்றாருன்னா, இப்ப துணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு துணி மாதிரி தெரிஞ்சாலும் அது நூலெல்லாம் சேர்ந்துதான்ப்பா துணி மாதிரி ஆயிருக்கு. அப்ப நூலினுடைய பல இணைப்புகள் நெசவு செய்யப்பட்டு நூல் பல பக்கமா சேர்ந்து துணிக்கு வந்து உடல் மாதிரி அந்த எல்லாவும் சேர்ந்து ஒரு வடிவம் அமைந்து நூலின் உடலாக கருதப்படுகிறதோ, அவ்வாறே இந்த உலகம் முழுவதும் பல்வேறு வடிவங்களாக அமைந்திருப்பதினாலே இவைகள் அனைத்தும் ஈஸ்வரனுடைய உடல் என்று கருதப்படுகின்றனங்கிறத இந்த இடத்துல வெளிப்படையா சொல்லிட்டார். அப்ப இங்க இவிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், இப்ப நீங்க நானு யானை பூனை இரும்பு நாய் நரி எல்லாமே ஈஸ்வரனுடைய உடம்பு தான். ஈஸ்வரன் கிட்ட இருந்து எதையுமே பிரிக்க முடியாது, எல்லாம் அவங்ககிட்ட இருக்கிற உள்ளுறுப்புகள் மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம உடம்புல லிவர் கிட்னி லங்ஸ் இருக்கிற மாதிரி அவர்கிட்ட உள்ள இத்தனை உள்ளுறுப்புகள் இருக்கு. அது விதவிதமான உள்ளுறுப்புகள், ஒன்னு யானை மாதிரி இருக்கு, ஒன்னு பூனை மாதிரி இருக்கு, செல்கள்லையும் எப்படி விதவிதமான செல்களோ அது மாதிரி இங்க எல்லாம் விதவிதமா இருக்கு அப்படிங்கிறத இப்படி ஒரு அருமையான உதாரணத்தோட ஒப்பீடு செய்கிறார். எப்படிப்பட்ட உதாரணம், அந்த பட்டய ரூபேன அப்படிங்கிறார் இல்லையா, பட்ட ரூபேனா துணி வடிவத்திலே இருப்பது போலவே அந்த துணியானது நூலுக்கு வேறாக இல்லாதது போலவே இந்த ஈஸ்வரனும் இந்த உலகத்திலே நமக்கு வேறாக இல்லை, எல்லாம் சேர்ந்துதான் ஈஸ்வரனாக இருக்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா இந்த ஸ்லோகத்துல புரிய வச்சுட்டார். அப்போ நம்ம திருப்பி திருப்பி அதையே டீப்பாக பார்க்க வேண்டியதில்லை. ஆல்ரெடி நம்ம இதை ரொம்ப பேசிட்டோம், அதனால அடுத்த ஸ்லோகம் போகலாம். இந்த ஸ்லோகம் ஷார்ட்டாக எப்படி பார்த்துக்கலான்னா, இப்போ இந்த உலகம் வந்து ஈஸ்வரனினுடைய நாம ரூப வெளிப்பாடு. இந்த ஒட்டுமொத்தமாக இந்த உலகம் எப்படி இருக்குன்னா, நாமமும் ரூபமும் கொண்ட ஒரு வெளிப்பாடு. இப்போ இந்த உலகம் வந்து விவகார சத்தியத்தில் வியாபகாரிய நிலையில ஈஸ்வரனின் சரீரம் என்பதாக பார்க்கப்படுகிறது. அதுவே பாரமார்த்திய சத்தியத்தில், அதாவது இப்போ விவகாரம் பண்ணாம அந்த உண்மை நிலையில, அந்த உணர்வு நிலையில, பாரமார்த்த சத்தியத்தில் பிரம்மத்தை தவிர வேறு ஒரு சத்திய பொருள் இல்லவே இல்லை, இருப்பது இருப்பு மாத்திரம்தான். அப்போ இந்த ஸ்லோகம் என்ன புரிய வச்சிருதுன்னா, காரண காரிய அபேதத்தை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்று இந்த இடத்துல பார்க்க முடியும். அதாவது பேதம் அப்படின்னா வேற வேற, காரியம் வேற காரணம் வேற, ஆனா இங்க காரண காரிய அபேதம் அப்படின்னா இங்க காரியம் வேற இல்லை காரணமும் வேற இல்லை, ரெண்டும் ஒன்னேதான். அப்ப இந்த இடம் வந்து இந்த காரண காரிய அபேதம்ங்கிற இந்த வார்த்தையை நீங்க எங்க பொருத்தி பார்க்கலாம் தெரியுமா? முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா கேள்வி. இப்ப முட்டை வந்து காரணங்க, அந்த முட்டை வந்து குஞ்சு பொறிச்சதுனால ஒரு கோழி வந்துருச்சுங்க, அப்ப அது காரியம்ங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கீங்களேன். அப்போ உடனே நான் கேட்பேன், அப்போ இந்த முட்டையிலிருந்து குஞ்சு வந்துட்டா அப்போ முட்டை எங்கிருந்து வந்ததுன்னா அது ஒரு கோழிலிருந்தா வந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல போனால் இதுக்கு ஒரு முடிவு கிடையாது, யாராலையும் முடிவு சொல்லவே முடியாது. முட்டையிலிருந்து கோழி வந்தால், கோழியிலிருந்து முட்டை வந்ததா, இன்னைக்கு வரைக்கும் எந்த முட்டாளர்களாலும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இங்கே காரணக்காரிய அபேதம், இங்கே காரியமும் இல்லை காரணமும் இல்லைப்பா, இருப்பது ஒன்றே, அது இருப்பு மாத்திரமே அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்களா? அப்போ இதானங்க புத்திசாலித்தனம். ஒரு இருப்புல எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுதுங்கிறதுக்காக அத்தனை விஷயம் வந்துருச்சுன்னு நாம நினைச்சுக்கிட்டா அது அஞ்ஞானம் தானே. அப்படிதான் இப்போ நாம அஞ்ஞானத்துல இருக்கிறோம். அதாவது நிறைய இருக்குது, தனித்தனியா இருக்குது, இது வேற அது வேற அப்படின்னு நம்ம எப்படி ஒரு மருத்துவ மாணவன் வந்து இந்த குடல் வேற, எலும்பு வேற, லிவர் வேற, கிட்னி வேற அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறானோ அது மாதிரி இப்போ நாம கத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையா மருத்துவத்துக்கு அப்பாற்பட்ட நாம மனுஷனை தான் மதிப்போம், உள்ளகிற கிட்னியோ லிவரையோ எதையும் மதிக்க மாட்டோம். அது மாதிரி ஈஸ்வரன் வந்து இங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை மதிக்கணும், அதுதான் ஈஸ்வரன் நிகழ்வு. அப்ப இங்க இருப்பது ஈஸ்வரன் மாத்திரம்தான். அந்த ஈஸ்வரனும் உண்மையிலேயே என்ன, காரண காரிய நிகழ்வை நீங்க கடந்துட்டீங்கன்னா இங்க காரியமும் இல்லை காரணமும் இல்லை, இருப்பது இருப்பு மாத்திரமே. அப்ப காரண காரிய அபேதத்தை இந்த ஸ்லோகம் உறுதிப்படுத்துவதாக நம்ம அந்த இடத்துல பாக்குறோம். அதை வந்து நமக்கு இந்த பகவத்கீதையிலுடைய ஒரு ஸ்லோகமும் அதை முடிவு பண்ணுது. எப்படி பண்ணுதுன்னா, மயா ததமிதம் சர்வம் ஜகத அவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வ பூதானி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பகவத்கீதையில. இது என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய அவ்யக்த சுரூபத்தால் இந்த உலகம் முழுவதும் வியாபிக்கப்பட்டுள்ளது, எல்லா உயிர்களும் என்னில் நிலைத்திருக்கின்றன, ஆனால் நான் அந்த உயிர்களிடத்தில் இல்லை, அந்த உடலில் இல்லை. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? குடலுக்குள்ள நாம இல்லை, எலும்புக்குள்ள நாம இல்லை, லிவருக்குள்ள நாம இல்லை, நமக்குள்ளதான் குடலு எலும்பு லிவர் எல்லாமே இருக்கு. அப்ப ஒரு உடம்புன்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு உடம்புக்குள்ள என்னென்னவோ ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு, நம்ம பாசையில ஸ்பேர் பார்ட்ஸ், அவங்க மருத்துவ உலகம் அதுக்கு ஆர்கன்ஸ்ன்னு வேணா பேர் வச்சுக்கிட்டோம். ஆனா இந்த மாதிரி எல்லாமே உள்ள இருக்கட்டும், ஆனா ஒரே உடம்புக்கு தானே இங்க வேல்யூ இருக்கு. அது மாதிரி இங்க ஈஸ்வர உடம்பு வந்து ஒட்டுமொத்தமா இருக்கு. அதுல நாம வேணா பேரை பிரிச்சு பிரிச்சு இது எறும்பு அது யானை இது பூனைன்னு வச்சுக்கலாம், ஆனா இதெல்லாம் நாம ரூபங்கள் தான், வந்து போகின்ற நாம ரூபங்கள் தானே தவிர இது எல்லாம் கடந்த ஈஸ்வர நிலை இருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கீதையிலே சொல்றார். என்னுடைய அவ்யக்த சுரூபத்தால் அப்படிங்கிறார், அவ்யக்தம்னா வெளிப்படாத சுரூபத்தால் இந்த உலகம் முழுவதும் வியாபிக்கப்பட்டுள்ளது, எல்லா உயிர்களும் என்னில் நிலைத்திருக்கின்றன, அப்படிதான் இறைத்தன்மை இருக்கு. அப்ப இங்க உலகம் ஈஸ்வரனை விட்டு தனியாக நிற்கும் ஒரு பொருள் கிடையாது, அவரை ஆதாரமாக கொண்டு நிலைத்திருக்கின்ற ஒரு வெளிப்பாடு. இங்க வெளிப்பாடு அப்படிங்கிறது தான் விஷயமே, நிலைத்து கொண்டிருக்கும் வெளிப்பாடு என்பதை இங்கு உணர வேண்டும். அப்போ சர்வமஸ்ய வபுகு அப்படிங்கிற வேத பிரமாணமும் இதை நிரூபணம் செய்கிறது, எல்லாம் அதுவே அப்படிங்கிறத வேதமும் நிரூபணம் செய்கிறது. அப்ப இந்த ஸ்லோகம் வந்து என்ன புரிய வைக்குதுன்னா, உலகம் ஈஸ்வரன் உறவை பற்றிய அத்வைத வேதாந்தத்தின் நுட்பமான நிலைப்பாட்டை நமக்கு வெளிப்படுத்துகிறது. உலகம் ஈஸ்வரனின் உடல் என்று கூறப்படுவது. உலகம் அவரை விட்டு வேறான ஒரு சுயாதீன பொருள் அல்ல, அவரையே ஆதாரமாக கொண்ட நாமரூப வெளிப்பாடு என்பதை இந்த இடத்துல இந்த 168வது ஸ்லோகத்துல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உலகம் மறுப்பதற்கு இல்லை, அதற்கு வியாபகாரிக சத்தியத்துல உரிய மரியாதையை அதற்கான இடத்தை இங்கு வேதமும் அளிக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். கொடுக்கிறது, அளிக்கிறது அப்படின்னா நீங்க டெஸ்ட்ராய் பண்ணதுன்னு நினைச்சுக்கூடாது. அந்த உரிய இடத்தை வேதமும் கொடுக்கிறது. அதே சமயம் உலகிற்கு சுயாதீனமான பரமார்த்த சத்தியம் இல்லை என்பதையும் இங்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கலாம், உலகத்துக்குன்னு ஒரு தனித்துவமான சுயாதீனம் இல்லை. அதுதான் நான் சொல்றேன், இந்த உலகம் என்பது மனம், காஸ்மிக் மைண்டு. ஆனா அந்த காஸ்மிக் மைண்டுக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்கானா, இல்லை. அந்த அறிவை வாங்கி பிரதிபிம்பிக்கிற வேலையை தான் அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இங்க உண்மையா நீங்க இன்னும் டெப்தா போக 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 நீங்க ஈஸ்வரனையே நீங்க தாங்கிறது புரியும், ஒரு ஸ்டேஜுக்கு மேல புரியும். இப்போ வந்து நீங்க ஈஸ்வரனே எனக்கு வெளியிருக்கிறான், நானு தான் அவன் குள்ள இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்பவும் நீங்க டுவாலிட்டிக்குள்ளதான் சிந்தனை பண்ணிட்டு இருக்கீங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இப்ப நான் இந்த விஷயத்த சொன்ன உடனே உங்க மைண்ட் என்ன கற்பனை பண்ணும்னா, அப்ப ஏதோ பெரிய விராட்டு மாதிரி ஈஸ்வரன் இருப்பாரு, அவருக்குள்ள இந்த எல்லாம் உள்ள போய் வெளியே வர்ற மாதிரி நாமளும் அவருக்குள்ள ஏதோ ஒரு வாரத்துல உட்காந்துருப்போம் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. அதாவது இதெல்லாம் வந்து அந்த ஒரே தன்மையை உணரக்கூடிய அந்த உணர்வு நிலை பரிமாணத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்க சுய அறிவுல தோன்றி இவ்வாறு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா எல்லாமே உங்க வெள்ளை திரையில ஓடுற திரைப்படம் அப்படிங்கிறதா. இதையும் கடந்த ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நம்ம போயிட்டோம். நம்ம எல்லாம் வந்து இப்ப எப்படின்னா ஃபைனலை முடிச்சுட்டு திரும்பி முன்னாடி போயிட்டு இருக்கிறோம், அதாவது கன்க்ளூஷன் பண்ணியாச்சு தான் விஷயம் சொல்லியாச்சு. ஆனாலும் திருப்பி உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து இது இப்படிதான் வந்ததுங்க இப்படிதான் வந்ததுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு கிளாஸ். அதாவது ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணு கிடையாது. அப்ப இங்க என்னன்னா இந்த உலகத்தை வந்து முற்றிலுமாக மறுப்பதுக்கு இல்லை, அதற்கு வியாபகாரிக சத்தியத்திலே உண்ட உரிய இடத்தை கொடுத்துதான் ஆகணும். அதே சமயம் உலகத்துக்கு சுயதீனமான பரமார்த்த சத்தியம் இல்லை என்பதையும் உறுதிப்படுத்திக்கணும். இந்த இரு நிலைகளையும் தெளிவாக புரிந்து கொண்டால்தான் சர்வம் கல்வித்தம் பிரம்மா அப்படிங்கிற வார்த்தையும் உங்களுக்கு புரியும். ஏன்னா இங்க எல்லாம் இறைத்தன்மை, சர்வம் பிரம்மமயம், நேக நானாஸ்தி கிஞ்சனகா தத்துவமசி அப்படிங்கிற வேத வாக்கியங்கள் எல்லாமே எந்த முரண்பாடுகளும் இல்லாமல் ஒரே அத்வைத உண்மையை நிறுவுகின்றன என்பதை இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இந்த மாதிரி 169வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு முக்கியமான முடிவை வந்து வித்யாரண்யர் சொல்ல போறார். அதாவது துணிக்கு வந்து நூலையை விட்டுவிட்டால் தனியான சுதந்திரம் இல்லாதது போலவே உலகத்திற்கும் ஈஸ்வரனை விட்டுவிட்டால் தனியான இருப்போ சத்தியமோ செயல்பாடோ கூட இங்கு கிடையவே கிடையாது அப்படிங்கிற இந்த பிரபஞ்ச நியதியை புரிய வைக்கிறார். இது அத்வைத வேதாந்தத்தில் பரதந்திர சத்தா மற்றும் சுதந்திர சத்தா அப்படிங்கிற தத்துவத்தை விளக்குகின்ற முக்கியமான ஸ்லோகமாக நம்ம இந்த 169வது ஸ்லோகத்தை பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, இப்போ பரதந்திர சத்தா அப்படின்னா பிற விஷயத்தை சார்ந்து இருப்பதுன்னு அர்த்தம். சுதந்திர சத்தா அப்படின்னா சுயாதீனமாக தன்னை சார்ந்து இருப்பது அப்படின்னு அர்த்தம். சுதந்திரம்னா நானே, என்னை குறிப்பிடுது ஸ்வம். அப்ப தந்திர அப்படிங்கிற வார்த்தை அது வந்து இங்க சுயாதீனமான ஒரு இருப்பை குறிப்பிடுவதாக வேதத்தினுடைய இந்த இரண்டு முக்கிய வார்த்தைகளை இங்க நம்ம பார்க்க முடியுது. இப்ப இந்த 169வது ஸ்லோகம் என்னன்னா, தந்தோ சங்கோச விஸ்தார சலனாத்தோ படஸ்ததா அவசியமேவ பவதி நா ஸ்வாதந்திரியம் படே மனாக்கு. இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த நூல் வந்து சுருங்கிட்டாலோ விரிஞ்சாலோ அசைஞ்சாலோ அந்த துணியும் அவ்வாறே கட்டாயமாக மாறுது. ஏன்னா இப்ப நம்ம வந்து நூலால் செய்யப்பட்ட ஒரு சேலையை எடுத்து தண்ணியில போட்ட உடனே அந்த நூல் சுருங்கிடன உடனே சேலையே சுருங்கி போயிடும். வாங்கும்போது எத்தனை மீட்டர், 10 மீட்டர், 8 மீட்டர்னு ஒரு துணி நீட்டமா வாங்கிட்டு வருவோம். ஆனா தண்ணிக்குள்ள போட்டு எடுத்து விரிச்சு பார்த்தோம்னா 6 மீட்டரா என்ன, 2 மீட்டர் காணாம போயிடும். என்னங்க ஏன் சுருங்கிச்சுன்னா, அந்த நூல் சுருங்கிறதுனால துணியும் சுருங்கிடும். அப்ப அது இங்க சுட்டி காட்டுற எப்படின்னா, நூல் சுருங்கினாலும் விரிந்தாலும் அசைந்தாலும் துணியும் அவ்வாறே கட்டுப்பட்டு அதற்கான கட்டாயமாக மாறிவிடுகிறது இல்லையா. அப்ப துணிக்கு நூலை விட்டு சிறிது கூட தனித்துவமான சுதந்திரம் கிடையவே கிடையாது. அந்த கம்பாரிசன் நீங்க பண்றாரு. எப்படி பண்றாருன்னா, இப்ப நம்ம வாழ்க்கையும் ஈஸ்வரனை விட்டு தனித்துவமா நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இங்க புரிய வைக்க வராங்க. தன்னோ சங்கோசகா, நூல் சுருங்கினால் துணியும் சுருங்கும், துணி நான் மட்டும் சுருங்க மாட்டேன் என்று தனித்துவமாக தீர்மானிக்க முடியாது, ஏனென்றால் அதன் இருப்பு நூலை சார்ந்து இருக்கிறது. அதே மாதிரி விஸ்தாரகன்னா அந்த நூல் விரிந்தால் துணியும் விரிகிறது. இதில் துணிக்குன்னு தனிப்பட்ட செயல்பாடு எதுவும் இல்லை, அந்த நூலின் அடிப்படையில் தான் அந்த துணியும் விரியுது. அப்ப இப்ப வர துணியெல்லாம் அப்படி வருது பாத்தீங்களா, இப்ப பெண்கள் போடக்கூடிய அந்த பேண்ட் எல்லாம் அப்படியே கையில பிடிச்சி இழுத்தீங்கன்னா ரப்பர் மாதிரி விரியும். அப்ப அந்த மாதிரி ஒரு துணி வந்திருக்கு. அந்த துணி நூலை விரிச்சிங்கன்னா துணி விரியும், நூலை விட்டீங்கன்னா துணி சுருங்கிக்கும். அப்ப விரியிருந்தும் சுருங்கிருந்தும் எதன் அடிப்படையில, அந்த நூலின் அடிப்படையில் இருக்க தவிர துணி கிட்ட எந்த விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த துணியே நூலை சார்ந்துதான் இருக்கு. அத ஒரு உதாரணமா இந்த ஸ்லோகத்துல சொல்றார், சொல்லி இங்க எல்லாமே ஈஸ்வரன் இடத்துல தான் இருக்கு, ஈஸ்வரன் இல்லாம இங்க எதுவுமே இல்லை. அப்ப நீங்க வேற நான் வேற அப்படின்னு பிரிச்சு பாக்குறது இங்க மைண்டு தான் அப்படிங்கிறது அந்த துணியை வச்சே மணிக்கணக்கில் பேசுறாங்க. நம்ம அந்த அளவுக்கு டீப்பா போக வேண்டாம், ஏன்னா அந்த காலத்துல வந்து புரியக்கூடிய உபமானங்கள் இதெல்லாம். அப்ப இதுல நம்ம என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும்னா, இப்ப ஜீவன் ஆகிய நாமெல்லாம் தனித்தனி மனிதர்களாக நம்மளை அடையாளப்படுத்திக்கிட்டோம், நம்ம பிரிஞ்சு வச்சுக்கிட்டோம், ஜீவன் வேற சொல்லிக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ நான் செய்கிறேன், நான் சாதித்தேன், இது என்னுடைய சக்தி, இது என்னுடைய அறிவு அப்படின்லாம் நம்ம பல விஷயங்களை கருதுறோம் இல்லையா. ஆனால் வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, உனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அறிவு இருக்கட்டும், உனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு உயிர் இருக்கட்டும், உனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கட்டும், அல்லது உனக்குன்னு இருக்கக்கூடிய சிந்தனை இருக்கட்டும், இது எல்லாமே அந்த பரம சைத்தன்யத்தை சார்ந்தவை அப்படின்ட்டு வேதாந்தம் சொல்லிடுதுங்க. அப்போ நாம் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கோம், ஏதோ நம்ம சுய புத்தி, இது நம்ம சுய திறமை அப்படி இப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தல்ல, ஒன்றும் நம்மளது கிடையாது. இந்த உடம்பையும் மனசையும் வச்சுக்கிட்டு அது செஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த விவகாரத்தெல்லாம். அதுதான் உயிரா இருக்கு, அதுதான் சிந்தனையா இருக்கு, அதுதான் சக்தியா இருக்கு, அதுதான் புத்தியா இருக்கு, எல்லாமே அதுவே. அப்ப அந்த பரம சைத்தன்யத்தை சார்ந்தவை என்பதால் அதை விட்டால் ஜீவனுக்கு என்று தனியாக ஒரு தனித்துவம் இல்லை, சுயசக்தி இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல அழகா இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறாருங்க. இந்த ஸ்லோகத்தை வச்சு பார்த்த உடனே ஐயோ எனக்குன்னு எதுவுமே இல்லையா அப்படின்னு நீங்க உடனே நெகட்டிவா சிந்தனை பண்ணக்கூடாது. நீங்களே தான் அந்த ஈஸ்வரன் பாசிட்டிவா தான் சிந்தனை பண்ணிக்கணும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மாற்றி புரிஞ்சுக்கிறாங்க. இந்த இடத்துல கூட மைண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி வேத சாஸ்திரங்களை படிச்ச உடனே அப்ப எனக்குன்னு ஒரு சக்தியும் இல்லையா, அப்ப நான் டம்மி பீஸா, அப்ப எல்லாமே ஈஸ்வரன் கிட்டதான் இருக்கா அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணிட்டாங்க இவங்க, அப்பயும் இவங்களை இன்னும் வேற ஆளாவும் ஈஸ்வரன் வேற ஆளாவும் அப்பயும் பிரிச்சு பார்த்துக்கிட்டே தான் இந்த சந்தேகத்தோட வாழ்ற மனிதர்களை பாக்குறோம். ஆனா விஷயம் என்ன, நீ ஜீவனே கிடையாதப்பா, நீ தான் ஈஸ்வரன் சொல்ல வர்றது சாஸ்திரம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு என்ன சொல்லுது, நீ ஜீவனும் இல்லை ஈஸ்வரனும் இல்லப்பா, நீ தான் அந்த பிரம்மம்னு சொல்லுது. அப்ப எவ்வளவு பெரிய உண்மையை சொல்லுது, அதை பிடிக்கிறது இல்ல. பிரம்மமும் நான் கிடையாது, ஈஸ்வரனும் நான் கிடையாது, நான் ஜீவன், ஆனா எனக்கு அந்த சக்தியே இல்லைங்க, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலைங்க அப்படின்னு சொல்ற மனிதர்கள் என்ன சொல்றது. அப்ப இதுதான் புரியலன்னு சொல்றது, வேற என்னத்த சொல்ல முடியும், இதுதான் விஷயம். அப்ப ஜீவனுக்கு தனியான சுயசக்தி இல்லைன்னா நீ ஜீவனே கிடையாது, தத்துவமசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படிங்கிற உண்மை நிலையை உணருங்க. அதை விட்டுட்டு நான் ஜீவன் ஜீவன் சொல்லிட்டே இருந்தா அப்புறம் உங்களுக்குன்னு எந்த சக்தி இல்லைதான், அப்படிதான் உண்மை. அதுதான் இங்க எப்படி உபமானமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரைப்படம் தான், ஒரு தியேட்டர்ல படம் ஓடுது, அந்த தியேட்டர்ல பல கதாபாத்திரங்கள் வருது, அழுது சிரிக்குது, ஆடுது ஓடுது. ஆனா அந்த படம் என்று ஓடுகின்ற அந்த விஷயம் திரையை விட்டு தனியாக இருக்க முடியுமா, அங்க வெள்ள ஸ்கிரீனே கிடையாது, நீங்க படத்தை ஓட்டி காட்டுங்களேன் பார்க்கலாம், ஓடவே முடியாது. ப்ரொஜெக்டர் இருந்து லைட்டு மட்டும் தான் வரும். கமல்ஹாசன் படமா, ரஜினிகாந்த் படமா, சிவாஜி கணேசன் படமா, அதை ரெஃப்ளெக்ட் பண்றதுக்கு அங்க ஸ்கிரீன் இல்லை. அப்ப ஸ்கிரீன் இருந்தா தான் நீங்க அதை திரையில படக்கூடிய பிம்பத்தை பார்த்து, ஓ இவர் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரா, அப்ப சரிங்க, அப்ப கதாநாயகி யாரு அப்படின்னு அப்ப உட்காந்து படம் பார்க்கலாம். ஆனா ஸ்கிரீனே இல்லாம படத்தை பார்க்க முடியாதுல்ல. அது மாதிரி இங்க புரிஞ்சுக்குங்க, உங்க சுய அறிவுல தான் இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்க தான் அந்த ஸ்கிரீனு. ஆனா நீங்க ஸ்கிரீனுங்கிறத விட்டுட்டு சினிமாக்குள்ள பூந்துக்கிட்டு எனக்கு படம் தெரியல படம் வரல அப்படின்னு நீங்க உங்களை விட்டு வெளியே போய் தேடுற வரைக்கும் உங்களுக்கு இது புரியவே புரியாது. அதுதான் இங்க கான்செப்ட். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நீங்க உள்ள புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஸ்லோகத்தை ஷார்ட்டா முடிச்சிருவோம். இப்ப துணியின் எல்லா நிலைகளும் நூலை சார்ந்து இருக்குது. அப்ப துணிக்கு நூலை விட்டா வேற கதியே கிடையாது. ரெண்டாவது, துணிக்குன்னு எந்த சுதந்திரமும் கிடையாது. அது மாதிரி இந்த உலகத்துக்கு பிரம்மத்தை விட்டு தனியான இருப்பு இல்லவே இல்லை. அப்ப உலகம் என்பது பரதந்திர சத்து, பிரம்மம் என்பது சுதந்திர சத்து. அப்ப இங்க உண்மையிலேயே எது இருந்து எதை பார்த்துக்கிட்டு இருக்கு? பிரம்மம் மாத்திரம் இருக்குது, அவ்வளவுதான். இந்த உலகம் உண்மை இல்லை, தோற்றம். அப்ப இந்த ஓமை எந்த வச்சு புரிஞ்சுக்கணும்னா, பிரம்மத்தின் உண்மையான மாற்றத்தை அல்ல. பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்ற அந்த உபதேசம் என்ன அப்படின்னா, என்னுடைய அச்சயத்தால், என்னுடைய கருவியால், கண்களால் பிரகிருதி அசையும் மற்றும் அசையாத உலகத்தை வெளிப்படுத்துகிறது. இதனாலேயே இந்த உலகம் இயங்குவது போல உங்களுக்கு தெரிகிறது அப்படின்ற கீதை சொல்லும். அது என்ன ஸ்லோகம்னா, மயாத்தியச்சேன பிரகிருதி சூயத்தே ச சராசரம் ஹேத்து நானேன கௌந்தேயா ஜகத் விபரி வர்த்ததே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு பகவத்கீதையில. என்னுடைய அச்சயத்தால், என்னுடைய மேற்பார்வையால் இந்த பிரகிருதி அசையும் மற்றும் அசையாத உலகத்தை வெளிப்படுத்துகிறது. இதனால் இந்த உலகம் உங்களுக்கு இயங்குவது போல தெரிகிறது. அப்ப இந்த கீதை வாக்கியம் என்ன, இந்த உலகத்துக்கு என்ன தனியான ஒரு சுயாதீனம் கிடையாது, அது ஈஸ்வரனை சார்ந்து இருக்கிறது. அதனால இங்க நீங்க நான் எல்லாமே ஒரே சுய அறிவுல தான் இருக்கிறோம். அந்த சுய அறிவு தான் நான் என்று ஒரு தனி மனிதன் உணர வேண்டும் என்பதுதான் இங்க டாபிக். இப்படிதான் இந்த ஸ்லோகம் எல்லாம் போகும். அப்ப இந்த நம்ம 169வது ஸ்லோகத்தோட இன்றைய வகுப்பை நம்ம நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்பு திங்கட்கிழமை 170 தொடங்கலாம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.